எங்கள் மத்தியிலே ஆவியாய் அதரிசனமான தேவனாய் உலாவுகிற தேவனுடைய குமாரனே, உம்முடைய நாமத்திற்கு மகிமையும் கனத்தை நாங்கள் செலுத்துகிறோம். ஏழு பொன் குத்துவிளக்களின் மத்தியில உலாவுகிறவரு, சபை நடுவில் உலாவுகிறவரு, நீரங்கள் மத்தியில எழுந்தளிக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய நாமத்தை நாங்கள் கனம் பண்ணுகிறோம். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசு கிறிஸ்து என்ற நாமத்திற்கு சபையிலே கனத்தையும் துதியையும் மகிமையும் நாங்கள் செலுத்துகிறோம், செலுத்துகிறோம், பணிகிறோம் ஐயா, பணிகிறோம். உம்முடைய பரிசுத்த நாமத்தை பணிகிறோம், பணிகிறோம். இயேசுவே கிறிஸ்துவே, தேவனுடைய குமாரனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மொருவருக்குதான் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதப்பட்டிருக்கிறபடி சபையாய் உமக்கு நாங்கள் ஆராதனை செய்கிறோம் ஐயா, ஆராதனை செய்கிறோம். எங்களுக்கு அல்ல கத்தாவே, எங்களுக்கு அல்ல, எங்களுக்கு அல்ல கத்தாவே, எங்களுக்கு அல்ல. உம்முடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக, உம்முடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக, உம்முடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. வஸ்திரத்தின் தொங்கலால் இந்த ஆலயம் நிரம்பட்டும் ஐயா, உம்முடைய மகிமையின் மேகத்தினால் இந்த ஆலயம் நிரம்பட்டும் என்றும் அன்றாடும். எங்கள் மேன்மையெல்லாம் யாரையும் நீரங்கள் மத்தியில வந்திருக்கிறது தான், நீரங்கள் மத்தியில விழுந்திருக்கிறது தான் எங்கள் மேன்மையா, எங்கள் மேன்மை அதுதான். உண்மை தேடித்தான் வந்திருக்கிறோம் இயேசுவை, உண்மை தேடித்தான் வந்திருக்கிறோம். இதுதான் எங்கள் ஆண்டவர் இயேசுவே, கிறிஸ்துவே, தேவகுமாரன், உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆவியான தேவனே உமக்கு நன்றி ஐயா. Thank you, Holy Spirit, in the midst of us. Avi anuvare, engal mathile neer irukkathukaga umakku stotharam ayya. Ungal parisuddha prasannam engal mathile asaivaadathukaga umakku stotharam ayya. Nandri thagappane, nandri ayya, nandri ayya, nandri thagappane, stotharam. உம்மை தொழுது கொள்ளுகிற ஒரு ஒரு கூட்டமாய், உமக்கு ஆராதனை செய்கிற ஒரு மக்களாய் எங்களை நீ தெரிந்து கொண்டதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அடவரே ஆசாரியர்களாக ராஜாக்களாக எங்களை மாற்றி உம்முடைய சமூகத்தில் நீ நிலைநிறுத்திருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே, நன்றி ஐயா. நான் உயிரோடு இருக்கும் வரைக்கும் உம்மை பாடுவேன், நான் உள்ளவும் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். மறித்தவர்களும் பௌனத்தில் இறங்குறவர்கள் உம்மை துதியார்கள். ஆனால் நாங்களோ இது முதல் என்றென்றைக்கும் 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 உம்மை தண்டி தகப்பன், எங்கள் நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கிறோம். ஓ ஹல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட், தட்டி ஆண்டவரே ஸ்தோத்திரம். உட்காரு, யூ மே பீ சீட்டட் ப்ளீஸ். இந்த வாடவ டபத்தில் இருப்பதுதான் டபக்கு இருக்கிற மிகப்பெரிய டபக்கண்களால் அவரை காணாவிட்டார், அவர் டபை காண்கிறார். கத்தோட டபத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு டபத்தில் தேவனுடைய ஊழியத்தை செய்யவும், தேவனுடைய வசனத்தை நமக்கு போதிக்கவும் மேலின் ஓப்பன் டோர் திருச்சபை போதக பாஸ்டர் பிரேமகுமார் அவர்கள் நம்பத்தில் வந்திருக்கேன். நேற்று தினம் நமக்கு ஒரு பைபிள் ஸ்டடி போர்டிங் ஈவினிங் எடுத்தார். எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் வந்தவர் கையத்துக்கா? தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. சோ இது ஒரு நல்ல சந்தர்ப்பம், இட்ஸ் எ குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அஸ். தேவனுடைய வசனத்தை, கர்த்தருடைய வார்த்தையை அழகாகவும் ஆழமாகவும் பகுத்து பகுத்து போதிக்கிற ஆற்றலை பெற்ற அருமையான தேவனுடைய வருஷம். ஐரோப்பாவில் இருக்கிற அநேக திருச்சபைகள் அநேக தேசங்களுக்கு கடந்து சென்று சபைகளை ஸ்திரப்படுத்தி காலத்துக்கேற்ற வார்த்தைகளை போதித்து தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளே ஸ்திரப்படுத்துகிற ஒரு அருமையான தேவனுடைய காரணம். மிகப்பெரிய ஆசீர்வாதம். படித்து பட்டம் பெற்றிருந்தாலும், பல பாஷைகளிலும் பாண்டித்தியம் பெற்றிருந்தாலும், மிக தாழ்மையாக நம்மை பொண்ணோடு இருந்து உட்கார்ந்து பேசி கதைச்சு அன்பாக பழகக்கூடிய ஒரு அருமையான தேவனுடைய மனுஷன். சோ
பல வருஷமா அவர் அறிந்திருக்கிறேன். கத்தோட ஞாபகத்துக்கு பயப்பட்டு போட ஆடு அன்போடு அவரை கேட்டுக்கொண்ட போது தட்டி கழிக்காமல் நம்பத்தில் வர ஆண்டவர் கருவை செய்தார். உலகத்தின் பல பாகங்கள் பல தேசங்களிலே பறந்து சென்று ஆண்டவருடைய வார்த்தைகளை உண்மையாக உள்ளபடி போதிக்கிறார்கள் தேவனுடைய மனுஷன். சோ அவர்கள் எங்கள் மத்தியிலும் வந்திருக்கிறது நமக்கு பெரிய ஆசீர்வாதன். தானிய தீர்க்கதரிசி புஸ்தகத்துக்கு அவர் எழுதின விளக்கு உரை அவருடைய வேதத்திலே அவர் இருக்கிற அவருக்கு இருக்கிற அளவான ரகசியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். நமக்கு அறியக்கூடியதாக நான் பல காரியங்களை அவரிடத்திற்கு கற்றிருக்கிறேன். அவருடைய புத்தகத்திலிருந்து படித்திருக்கிறேன். கத்தருக்கு முன்பாக உண்மையா சொல்லுகிறேன். அன்புடன் நான் வந்து வைப்பேன். ஆகவே உங்கள் சார்பிலே அன்பான தேவன ஊழியக்காரன் அன்போடு நான் வரவு கருவுறேன். எல்லோரும் நான் உற்சாகமாக கரைகளை தட்டி இன்றைக்கு தேவன உங்களோட பேச போகிறேன். ஆயத்த மாதிரி எல்லோரும் அன்பாய் கரைகள் தட்டி பாசத்தை Thank you for your coming. Please take your time and leave.
Praise the Lord. Hallelujah. திருச்சபைக்கு வருகிற போதெல்லாம் சந்தோஷம் அடைகிறேன். ஒரு அருமையான ஒரு சபை தேவன் உங்களை ஆசீர்வதித்திருக்க, அருமையான ஒரு போதகரையும் அருமையான ஊழியர்களையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்க. கர்த்தர் திருநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் ஜெர்மனிக்கு வந்த புதுசுல நான் நினைக்கிறேன் 1990 தான் முதலாவதாக உங்கள் பாஸ்டர் நான் சந்தித்தேன். 1990 முதல் 2014 24 ஆண்டு அடுத்த வருஷம் வெள்ளி விழா கொண்டாடலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உறவு தொடர்வதற்காக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராமே. உங்கள் சபையை ஒரு ஆசிரிப்பா. நான் இந்த நாட்களில் தங்கின போது மிகவும் அன்போடு உபசரித்த பாஸ்டர் அம்மாவுக்கும் பிள்ளைகளுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ளதே போல சபையார் மிகவும் அன்பு பாராட்டினீர்கள். நேற்று தினம் முழு நாளும் உட்கார்ந்து வசனத்தை கேட்டு கர்த்தர் உங்களை ஆசிரிப்பா. அதே போல இன்றைக்கும் இந்த கடைசி நாளை கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் அவரை நோக்கி நாம் பார்த்திருக்கோம். ஹல்லேலூயா. நாம் ஒரு வசனத்தை பார்த்துவிட்டு பிறகு பாடல் பாடி ஜெபம் பண்ணி நாம் ஆரம்பிக்கப் போகிறோம். லூக்கா 13:10-15 லூக்கா 13:10-15.
ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசு ஓய்வு நாளிலே சொத்தமாக்கினபடியால் ஜெப ஆலய தலைவன் கோபமடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதுக்கு 6 நாள் உண்டு. அந்த நாட்களிலே நீங்கள் வந்து சொத்தமாகிக் கொள்ளுங்கள். ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றான். கர்த்தரவனுக்கு பிரதி உத்தரமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதியாகிலும் தன் கழுதியாகிலும் தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறது இல்லையா? இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா என்றார்.
உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வடிவே நீயாவாய், உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வடிவே நீயாவாய், உறவின் பிறப்பே நீயாவாய், உறவின் பிறப்பே நீயாவாய், உள்ளத்தின் மகிழ்ச்சியும் நீயாவாய், என் உள்ளத்தின் மகிழ்ச்சியும் நீயாவாய், நீ இல்லாத நாடெல்லாம் நாளாகுமா, நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீரில்லாத நாடெல்லாம் நாடாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, எனது கோட்டையும் நீயாவாய், எனது துர்கமும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய், எனது துர்கமும் நீயாவாய்,
அடைக்கலம் நீயாவாய், ஏனது அடைக்கலம் நீயாவாய்.
சேர்ந்து பாடுவோம்.
நீர் இல்லாத நாளில் நானாகுமாம், நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமாம், நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமாம், நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமாம்.
தகப்பனே, நீங்க இல்லாத நாள் அது ஒரு செல்லாத நாளப்பா, அது ஒரு நாளே இல்லை ஆண்டவரே. நீர் இல்லாத வாழ்வோ ஒரு சூன்யம் ஆண்டவர், அது எங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை ராஜா. சாரமற்று சூன்யமே போற வாழ்க்கை அல்ல, சத்து உள்ளதாய் அர்த்தம் உள்ளதாய் செழுமை உள்ளதான ஒரு வாழ்வை நாங்கள் ரசிக்க விரும்புகிறோம் தேவனே. இந்த மத்தியான வேண்டிய சமயங்கள் மத்தியில் இருப்பதற்காக நன்றி. இந்த அருமான கிருபை திருச்சபை நீ ஆசீர்வதிக்க போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் வந்திருக்க ஒவ்வொரு மாசுவாதை பெற்று திரும்பி செல்லப்பதற்காக நன்றி ராஜா. உங்களுடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்க, எங்க ஒவ்வொருவரோடு நீங்க பேசுங்க. காணுகின்ற கண்களை, கேட்கின்ற செவிகளை, கீழ்ப்படிந்து உணர்கின்ற இருதயத்தைகளை கட்டடுவீராக. இயேசு மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். தேங்க்யூ. கர்த்தர் திருநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கடைசி நாளிலே உங்களுக்கு என்ன செய்தியை நான் கொடுக்கணும் என்று யோசித்த போது, தேவனுடைய சமூகத்தில் கர்த்தர் இந்த ஒரு செய்தி உங்கள் மத்தியிலே கொண்டு வரும்படியாக இன்றைக்கு பண்ணித்தான் நிச்சயமாக கர்த்தரோடு கூட இடைபெட போகிறார் நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். நேற்று தினம் நாம் நம்முடைய கிறிஸ்தவ அழைப்பினுடைய 7 கோணங்களில் இருந்து அவனை நாம் தியானிச்சோம். அதன் பிறகு நாம் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணினோம். இன்றைக்கு வேதனைகள், கண்ணீர்கள், போராட்டம் உள்ளவர்கள், தத்தளிப்பில் தவிப்பில் உள்ளவர்களை குறித்து கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார், அவளோடு கூட பேச போகிறார். நாம் வந்த வண்ணமாய் நாம் திரும்பி போகவில்லை. உங்களுடைய ஜெபத்தை நான் பார்த்தேன். உண்மையிலே முழங்கால் படியிட்டு நீங்கள் இலங்கைக்காக கதறி ஜெபித்த ஒவ்வொரு குறிப்பையும் நான் கவனித்து பார்த்தேன். எவ்வளவு போராட்டம், எவ்வளவு வேதனைகள் தேசத்தில் அல்ல. யுத்தம் முடிந்தது, ஆனால் பாடுகள் தீர்ந்த பாடில்லை. மக்களுடைய ரத்தம் சிந்துவது நின்று போயிற்று, ஆனால் கண்ணீர் இன்னும் ஓயவே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு காரியத்திற்காக நாம் தேசத்துக்காக நாம் ஜெபிச்சு கொண்டிருக்கிறோம். ஒருவேளை செல்வ செழிப்பான தேசம் வாழ்ந்தாலும் கூட நம்முடைய இதயமா அந்த தேசத்திற்காக அழுது கொண்டிருக்கிறது. ஆனால் நிச்சயமாய் நம்முடைய தேசம் வாழ்க்கைப்படுகின்ற விசுவாசத்தை நாம் அறிக்கையிடுவோமாக. ஆமென். நம்முடைய தேசம் பாழான தேசம் என்று, கைவிடப்பட்ட தேசம் என்று சொல்லப்படாமல் எப்சிபா என்றும் பியூலா என்றும் சொல்லப்படும். ஹல்லேலூயா. நம்முடைய தேசத்தில் துப்பாக்கி வெட்டுகள்ல காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கும், குருவிகள் பாடும் காலம் வரும். என்றால் சமாதான பிரபு அங்கே அமருகின்ற போது சமாதானம் நிச்சயமாக தேசத்திலே வரும். அதற்காக நாம் ஜெபித்துக்கணும். நாம் ஜெப நம் தேசத்தை நிரப்ப வேண்டியது தேவனுடைய ஜெபத்தான். தேவனுடைய பிரசன்னத்தினால எவ்வளவு கூட நம்ம நிரப்புறோம், அவ்வளவு கூட கர்த்தர் கிருபினாலே நிரப்பி தேசத்தை விடுவிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் பலர் சொன்னாங்க தேசத்திலே வசனம் கேட்கப்படாத பஞ்சகாலம் வரும் என்று சொல்லி. இப்போ இந்த யுனைடெட் நேஷன்ஸுடைய இந்த தீர்மானத்தின் நிமித்தமாக ஒருவேளை வெளிக்கூட்டங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு தடை வரும் என்றோ, அல்லது சத்தியத்தை சொல்ல முடியாத காலம் வரும் என்று கூட பயந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நமக்கு ஒன்று நம்பிக்கை என்றால், கர்த்தர் நம்முடைய தேசத்தை மறந்து விடவில்லை. ஹல்லேலூயா. நீங்க பாருங்க, இந்த கிரிமியாவில் இன்னைக்கு ஓட்டெடுப்பு நடக்கிறது. இதைத் தொடர்ந்து இன்னொரு யுத்தமோ பிரச்சனையோ வந்துன்னு சொன்னா முழுதுமாக உலகம் இலங்கையை மறந்து போகும். ஆனால் நம்மை ஒருபோதும் தேவன் மறப்பதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் நம் தேசத்தை நேசிக்கிறார், நம் தேசம் வாழ்க்கைப்படும். ஆமென். கர்த்தர் சோதரம். அழகான வசந்த சகோதரி வாசி ஜெபிச்சார், என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்களுடைய பொல்லாதவர்களுக்கு திரும்பி என் முகத்தை தேடி நோக்கி ஜெபமிடுவார்கள் என்றால் நான் தேசத்திற்கு க்ஷேமம், அவருடைய ஜெபத்தை நான் கேட்டு தேசத்திற்கு க்ஷேமத்தை நான் கட்டிடுவேன். ஹல்லேலூயா. இன்னும் அதிகமாக நாம் ஜெபிக்க வேண்டிய காலம் இது. யுத்தம் ஓய்ந்தபடினாலே நம்முடைய ஜெபங்கள் ஓயக்கூடாது, நம்முடைய விண்ணப்பங்கள் ஓயக்கூடாது. அதுதான் சபைக்கும் தேசத்துக்கும் ஒரு மகா பெரிய ஆபத்து. இனி யுத்தம் இல்லை அப்படின்னு சொல்ல மறந்துடுவோம். அந்த நிலை இருக்கக்கூடாது. தேசத்துக்காக நாம் ஜெபிப்போம். தேசமா ஜெபத்தை நாம் தாங்கும். ஆமென். இந்த நாளில் உங்கள் மத்தியிலே ஒரு பெண்ணினுடைய சரித்திரத்தை நான் பேசப்போகிறேன். அந்த பெண்ணுக்கு வயது 18. 18 என்றால் பருவத்தினுடைய வாசலிலே பூத்து குலுகுகின்ற, வசந்தத்தின் வாசனை வீசுகின்ற ஒரு அற்புதமான ஒரு பருவம். அதுவும் பெண்ணுக்கு ஒரு விசேஷமான 18 வயசு. அந்த 18 வயதிலே ஒரு பெண் தன் தலையிலே பூவை சுமந்து கொண்டிருக்கிறாள், இதயத்திலோ கனவுகளை சுமந்து கொண்டிருக்கிறாள். 18 என்பது ஒரு பெண்ணினுடைய சிந்தனை சிறகடித்து பறந்து தனக்கு ஒரு சீரான வாழ்வு அமையும் என்று கனவு காணுகின்ற ஒரு பருவம் அது. 18 வயது பெண்ணை சுற்றிலும் காளைகள் வட்டமிட்டு யார் இவளுக்கு மாலையிடப் போகிறாரோ என்று சொல்லி அவளுடைய சுயம்வரங்கள் தெருவிலே வலம் வருகின்ற ஒரு காலம் அது. இப்படிப்பட்ட காலம் 18 வயசு. ஒரு பெண்ணுடைய வயசுல 18 வயசு ரொம்ப சந்தோஷமான வயசு. ஆனால் இங்கே ஒரு அபலை பெண்ணை பார்க்கிறோம், அவளை சுற்றி யாருமே இல்லை. அந்த கதையில நீங்கள் பார்க்கின்ற போது தகப்பன் இல்லை, தாய் இல்லை, உற்றார் உறவினர் ஒருவரும் இல்லை, நண்பர் என்று சொல்லிக்கொள்ள யாருமே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு வேதனையான ஒரு நிலை. அவளுக்கு மிஞ்சினதெல்லாம் கண்ணீரும் கவலையும் வேதனையும் தான். பெற்றோர் இறந்து போனார்களோ இல்லை, இந்த பிள்ளை வேண்டாம் என்று துறந்து போனார்களோ நமக்கு தெரியவில்லை. அவளை சுற்றி அவளுக்கு நட்பு பாராட்டு ஆட்கள் இல்லை. அவளை பண்டவரெல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க, என்ன யார் செஞ்ச பாவமோ இப்படி ஒன்று வந்து பிறந்திருக்கு, இது ஒரு பெண்ணா, இது ஒரு மாமிச பிண்டம் என்று அவர்கள் காரி உமிழ்ந்திருப்பார்கள். அவளை பார்த்துள்ளாம் சொல்லியிருப்பார்கள், இவள் போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணாலோ இந்த ஜென்மத்தில் இப்படி வந்து பிறந்திருக்கார் சொல்லி. நம்முடைய தாயகத்தை, தமிழகத்தை, இலங்கையை பொறுத்த மட்டும் ஊழ்வினையிலே நம்பிக்கை கொண்டுள்ளாம். ஊழ்வினை உறுத்து வந்து முட்டும் என்று சொல்ல விசுவாசிக்கிறவர்கள். இன்னொரு பகுதியிலே பார்க்கிறப்போ தன்வினை தன்னை சுடு என்பார்கள். அதனால்தான் அந்த குருடனை பார்க்கிற போது பிறவி குருடனாய் பிறந்திருக்கான். கர்த்தரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க, இவன் குருடனாய் பிறந்த இவன் செய்த பாவமா பெற்றால் செய்த பாவமா? ஆனா அவன் பிறவிலேயே குருடனா பிறந்திருக்கான், அப்புறம் யார் செஞ்ச பாவம்? ஆண்டவர் அழகான பதிலை சொல்லுகிறார். இன்னும் இதை சொல்ல போனா இது ஊழ்வினையா தன்வினையா என்ற கேள்வியை ஆண்டவர் கேட்கிறாங்க. ஆண்டவர் என்ன சொன்ன தெரியுமா உங்களுக்கு, இது ஊழ்வினையும் அல்ல தன்வினையும் அல்ல, தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி அப்படி பிறந்தார். ஹல்லேலூயா. அப்படி என்றால் ஒருவர் ஊனனாய் குருடனாக அல்லது இங்கே கூனியாக பிறப்பது கர்த்தருக்கு மகிமை உண்டாக்குமா என்றால் இல்லை. அப்ப ஏன் சொல்றாரு, ஏன் சொல்லுகிறான்? அவள் கூனியாய் பிறந்தது தேவனுக்கு மகிமை அல்ல, கூன் நிமிர்கின்ற போது நடக்கின்ற காரியம் தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா. தேவ பிள்ளை இந்த நாள் மாலை வேளையில கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அவளுடைய நிலைமையில யாரேனும் இங்கே இருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த நாள் உங்கள் வாழ்வின் மகிழ்ச்சியின் நாள், இந்த நாள் உங்கள் வாழ்வின் ஆசீர்வாதினால், உங்களை குனிந்து பார்த்தவள் நிமிர்ந்து பார்க்கின்ற ஒரு வேலை வரப்போகிறது. உங்களை காரி உமிழ்ந்தவர்கள் உங்களுடைய கிருபைக்காக உங்களை கெஞ்சுகின்ற ஒரு காலம் வரும். உங்கள் வஸ்திர தொங்கலை பிடித்துக் கொண்டு உங்கள் நாம மட்டும் எங்கள் மேல் இருக்கட்டும், எங்கள் அப்பத்தை புசித்து எங்கள் தண்ணீரால் பானப்படும் என்று சொல்லுகிற காலம் வரும். தேவன் உங்களை மறந்து விடவில்லை. ஹல்லேலூயா. நம் தேசத்தை மறக்காத தேவன் தனிப்பட்ட முறையில் உன்னை மறக்காதபடி அன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறார். யாருமே இன்றைக்கு தற்செயலாகிய வரவில்லை, இது தெய்வத்தினுடைய செயலாய் காணப்படுகிறது. கர்த்தர் உங்களோடு கூட சந்திக்கின்ற, உறவாடுகின்ற, உரையாடுகின்ற ஒரு வேளை இதுவாய் காணப்படுகிறது. இந்த வேளை கர்த்தர் உங்களோடு கூட பேசப்போகிறார். ஹல்லேலூயா. 18 வயது என்பது கனவுகளின் பருவம் என்று சொன்னேன். அவளுடைய கனவுகள் எப்போதோ காலாவதியாகி போயிற்று. கருக்கலை இந்த கனவுகள் அவைகள். ஏனென்று சொன்னால் அவள் பிறக்கின்ற போதே கூனியாய் பிறந்திருக்க வேண்டும் நான் நினைக்கிறேன் என்றபடியினால் அவளுடைய வாழ்க்கை முழுவதுமாக கண்ணீரும் கவலையும் வேதனையுமாய் காணப்படுகிறது. வேதத்திலே 18 என்று எடுத்துக்கொண்டால் பாடுகளின் முதிர்ச்சி என்று சொல்வார்கள். இந்த வேதத்திலே இலக்கணங்கள் உண்டு. வேதத்திலே இந்த நம்பர்ஸ்க்கு சில காரியங்களை சொல்வார்கள். அதற்கு நியூமராலஜி அல்ல, நியூமரிக்கல் டைப்பாலஜி அல்லது எண் மாதிரியல் என்று பெயர். 1 என்பது தெய்வம், 3 என்பது திரியத்துவம், 5 என்பது கிருபை, 7 என்பது பூரணம், 6 என்பது மானுடம், 10 என்பது ராஜரீகம், இப்படி சொல்வார்கள். அதிலே பார்க்கிற போது 18 என்பது ஒரு பாடுகளுடைய முதிர்ச்சி என்று சொல்வார்கள். அப்படி என்று சொல்கிறார்கள். 40 ஆண்டுகள் இஸ்ரவேல வராந்தத்திலே வந்தபோது மிக அதிகமாய் பாடுகளை அவர்கள் சந்தித்தவது 18 வருஷங்கள் என்று சொல்கிறார்கள். எப்படி இருந்த போதிலும் இந்த பெண்ணை பொறுத்த மட்டிலே அவள் வாழ்க்கையில் எப்போதும் பாலை நிலந்தான். அவள் பகலை கண்டா காணாத ஒரு இரவுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். எப்போதும் கண்ணீர், வேதனை, போராட்டம், துன்பங்கள் இவளுக்குள்ளே கடந்து வருகிறார். இந்த பெண்ணை குறித்து ஒரு நிமிஷம் யோசிச்சுப்பா. நம்ம சாதாரணமாக 2 வசந்தம் இந்த கதையை படிச்சிடலாம். கூனி ஒருத்தி இருந்தால் ஆலயத்துக்கு வந்தால் ஆண்டவர் தொட்டா சுகமானாள். ஆனால் நான் கொஞ்சம் அவளுடைய பாடுகளுக்குள்ளே கடந்து சென்று உங்களுக்கு உண்பாய் அவளை படமாய் நான் சித்தரிக்க போகிறேன். அவள் என்னென்ன பாடுபட்டிருப்பாள் என்று சொல்லி முதலாவதா நீங்கள் பாருங்கள், அவளுடைய வாழ்விலேயே தோற்றது தெரியுமா? ரிலிஜன். அவளுடைய வாழ்க்கையிலே மதம் தோற்று போயிற்று. ஏனென்று கேட்டால், மதவாதிகள் எல்லாம் அவளை எப்படி பார்த்திருப்பாங்க தெரியுமா? அவளுக்கு லேவி ராகமத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். லேவி ராகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது 21 20 எடுக்க வேண்டாம், 21:20 வாசித்து சொன்னால் கூணம் கர்த்தருடைய சமூகத்து வர முடியாதான். குள்ளனும் கூணனும் மங்கவீனம் உள்ளவனும் தேவனுடைய சமூகத்திலே வந்து ஆராதனை செய்யக்கூடாது என்று ஒரு டிஸ்குவாலிபிகேஷன் இருக்கிறது. இதெல்லாம் மாவிக்குரிய அர்த்தத்தை கொண்டவைகள். ஆனாலும் அந்த காலத்து ஆசாரர்கள், வேதபாரர்கள், பரிசெயர்கள் தங்களை தெய்வத்துடைய தூதுவர்கள் என்று நினைத்துக் கொண்டு மாய்மாலத்தோட திரிந்தவர்கள். இவளை பார்த்து என்ன சொல்லுவா தெரியுமா? இவள் சபிக்கப்பட்டவள், தேவனுடைய சமூகத்துக்கு வர தகுதியற்றவள் என்று அவளை தூக்கி இருந்திருப்பார்கள். அவள் கோயிலுக்கு வராளே, அவளை சுகப்படுத்தக்கூடாதா? இல்லை, தேவனாலே சபிக்கப்பட்டவள், இவளுக்கு ஒரு விடிவு காலம் இல்லை என்று அவளை முடிவு கட்டி விட்டார்கள். இதுதான் அவளுடைய நிலை, மதங்களாலே கைவிடப்பட்ட ஒரு நிலை. யோபு பக்தனை பார்க்கிறோம். யோபு பக்தன் சொல்லுகிறான் 9:33, ஐயோ எனக்கு மனுஷனுக்கு இடையில ஒரு மத்தியஸ்தான் நல்லா இருக்குமே சொல்லி, என்னுடைய வழக்கை ஆண்டவருக்கு எடுத்துரைக்கு ஒருவன் தான் நன்றாக இருக்குமே சொல்லி இந்த பெண்ணும் அப்படி கண்ணீர் வடித்திருப்பாள். எனக்காக பேச, எனக்காக பரிந்து பேச, எனக்காக ஆண்டவரிடத்துல போய் முறையிட, எனக்காக விண்ணப்பிக்க, எனக்கு ஆசீர்வாதத்தை வாங்கித்தர ஒரு மத்தியஸ்தான் நன்றாக இருக்குமே சொல்லி அவள் எழுதியிருப்பாள். யோபு பக்தன் சொல்றான், என் மீட்பெண்ணும் உயிரோடு இருக்கலாம், அவரை நான் காண்பேன். என்னை எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, என் பொருள் போச்சு, சொத்து போச்சு, சுதந்திரம் போச்சு, சொந்த பந்தங்கள் போச்சு, என்னுடைய மனைவி கூட செத்து போய் என்று சொல்லுகின்ற நிலைக்குள்ளாய் நான் தள்ளப்பட்டு ஓட்டை எடுத்துக்கொண்டு என்னுடைய உடம்பெல்லாம் வேதனையோடு இருக்கிற போது சுரண்டி கொண்டு இருக்கிறேன். பிசாசு தொடாத ஒரே ஒரு பகுதி என் இதயம், அதையும் குத்தி கிழிக்க நண்பர் நடவடிவிலே 3 பேர் உட்கார்ந்துருக்காங்க. பிசாசு தொடமுடிய ஒரே இடம் அவன் இதயம் என்ற கர்த்தருக்கு உறுதியா இருக்கான். கொன்று போட்டாலும் போக மாட்டேன்றான். ஆனால் அவன் இதயத்தை குத்திகளுக்கு ஆண்டவருக்கு வக்காலத்து வாங்குவது போல 3 பேர் உட்கார்ந்து கொண்டு அவனுடைய இதயத்தை சிதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பெண்ணுடைய நிலைமை அப்படித்தான். அவருக்காக நண்பர்களுடைய இவர் யாருமே கிடையாது. அவள் தனியாக தெரிகிறாள். மதங்களாலே புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலைக்குள்ளே நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 12:24 என்ன சொல்லுகிறது தெரியுமா? நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உங்களுக்காக பருந்து பேச ஒருத்தர் இருக்கிறார். தேவனிடத்திலே நீங்கள் நெருங்கின்ற சாக்கியத்தை கொடுத்திருக்கிறார், தைரியத்தை கொடுத்திருக்கிறார். 10:20 சொன்ன அதே ஆக்கியோன் சொல்லுகிறார், 12:24 நமக்காக பரிந்து பேசும் ஒரு ரத்தம் உண்டு என்று சொல்லி. ஹல்லேலூயா. மனுஷர் உங்களுக்காய் பேசாமல் இருக்கலாம், மனுஷர் உங்களை பார்த்து பேசாமல் போகலாம், மனுஷர் உங்களை பார்த்து அந்த ஆசாரனை போல, லேவியனை போல, அந்த குத்துப்பட்டு குற்று உயிராய் கிடந்த அந்த யூதனை கடந்து போனவனை போல கடந்து போகலாம். அவர்கள் மார்க்கியவாதிகள், அவர்கள் மதவாதிகள். அவர்களிடத்தில் நீங்கள் இரக்கத்தை எதிர்பார்ப்பது தண்ணீரற்ற மேகத்திலே மழை எதிர்பார்ப்பது போல. அவ்வளவு ஒரு உதவியும் இல்லை. என்ன அவர் சொல்றான், ஒரே ஒருத்தர் தான் முறையிடுவேன் நான். யோபு பக்தன் முறையிட்டதே தெய்வத்தை தான் நோக்கி பார்த்து இதயத்தில் அழுது கொண்டிருக்கிறான். மதம் அவளை கைவிட்டது. இரண்டாவதாக உறவுகள் அவளை கைவிட்டது. பாருங்கள், இப்படிப்பட்ட நிலையிலே ஒரு பெண் பரிதவிக்கிறாள். அவளை பார்த்துக் கொள்ள ஒரு அன்னை தெரசா இருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். நான் அந்த காலத்து ஒன்றுமே இல்லை. அவளுக்கு அன்னையும் இல்லை, அன்னை தெரசாவும் இல்லை. அவள் அனாதையாகி தெருவிலே தனியாய் வருகிறாள். ஏன்னா அப்படிதான் நினைச்சிருப்பாங்க, இவ இருந்தா மத்தவுக்கும் கல்யாணம் நடக்காது, இவ இருந்தா நம்முடைய வாழ்க்கை லபிக்காது, இவள் இருந்தாலும் சொன்னா நம்மளை யாரும் சொசைட்டில சட்டை பண்ண மாட்டாங்க என்று சொல்லி ஒருவேளை அவள் தூக்கி எறியப்பட்டிருக்க வேண்டும் நான் நினைக்கிறேன். எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பிரெஞ்சு சகோதரிகள் இருவர், அவள் தாம்பரத்திலே வந்து இந்தியாவிலே ஒரு அனாதை இல்லத்தை நடத்தினார்கள். அந்த இல்லத்துக்கு அனாதை என்ற பெயரே சொல்லக்கூடாது சொல்லி அதை அவர்கள் தாய் இல்லம் என்று நடத்தினார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் நடத்தின அந்த இல்லத்திலே பெத்தானி இல்லம் என்று பெயர். அந்த பெத்தானி இல்லத்திற்கு பிள்ளைகள் யாரும் அனாதைன்னு சொல்லக்கூடாது, பிள்ளைகள் என்று சொல்ல வேண்டும். என்னுடைய பிள்ளை, அந்த ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணாம இருந்தாங்க, எங்களுடைய பிள்ளைகள் சொல்லுவார்கள். அதுல மிக துக்ககரமான காரியம் தெரியுமா, இந்த பிள்ளை எல்லாம் குப்பை தொட்டியிலிருந்து பொறுக்கி எடுக்கப்பட்ட பிள்ளைகள். பெற்றவளை வேண்டாம் என்று சொல்லி குப்பை தொட்டியில தூக்கி இருந்த பிள்ளைகளை தூக்கி கொண்டு வந்து அவளை கழுவி அவள் பராமரித்து சிலரை பட்டதாரியமாக்கி அவளுடைய வாழ்க்கைக்கு அமைத்துக் கொடுத்துக்கிறாள். ஹல்லேலூயா. கிறிஸ்து அன்பின் தமாகாமே. எசேக்கியேல் சொல்றார், என் ரத்தத்திலே சாக கடந்து என்னை பார்த்து பிழைத்தேன் சொன்னார்.
உன் ரத்தத்திலே சாக கிடந்த உன்னை பார்த்து பிழைத்து நின்று சொல்லி உன்னை சுத்திகரித்து சித்திர தையலாடை அணிவித்து ஆபரணங்கள் பூட்டி உன்னை எனக்கென்று நியமித்துக் கொண்டேன் தேவன் சொல்லுகிறார். மத்தவெல்லாம் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க கனடா போறோம், அமெரிக்கா போறோம், இங்கிலாந்து போறோம், எங்கெங்கயோ தேடுகிறார்கள். ஆனா நான் குப்பை தொட்டியிலே பெண்ணை தேடுகிறேன். குப்பை தொட்டியிலே பெற்ற தாயை தூக்கி எறிந்தவளை, அவள் காயத்திலே குத்துயிரும் கொலையுருமாய் ரத்தத்திலே சாக கிடக்கவளை தேடி பார்க்கிறான். அவளை ரத்தத்தாலே கழுவி அவளை சுத்திகரித்து நீதி என்று மாடையை அணிவித்து அவளை அலங்கரித்து எனக்கென்று நியமித்துக் கொண்டேன் கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட தெய்வம் ஒருவர் தான் அந்த கூனி மேலே கரிசனம் கொண்டவராய் இருந்தார். அதான் நம்ம பார்க்க போறோம். ஆமே. உற்றார் உறவில் உன்னை கைவிடலாம். நான் ஒரு பாடல் இரவு நெல்லாம் என் உள்ளத்தில் அளந்த பாடல் உரைத்துக் கொண்டே இருந்தது. கார்ல கூட நான் அதை பாடி பார்த்து உங்க மத்தியிலே பாட வேண்டும் சொல்லி, ஆனா கர்த்த வேறொரு லீடிங் கொடுத்தார். அந்த பாட்டு தெரியுமா? அழுகின்ற நெஞ்சுக்கு ஆறுதலும் வசனம், தேங்கிடும் வேளையில் தேற்றும் உம் பிரசன்னம். அருமையான ஒரு பாடல் அது. அதிலே சொல்லுகிறார், உற்றாரும் நண்பரும் கைவிடலாம், நீர் என்னை மறப்பதில்லை. என் கையே என் கண்ணை குத்திடலாம், நீர் என்னை தேற்றுகிறேன். அருமையான ஒரு பாடல் அது. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இப்படிப்பட்ட நிலைமை நீங்கள் இந்த கத்த கூட பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். நான் சந்திக்கிறேன் சில பெற்றோரை, பிள்ளைகளை தூக்கி எறியப்பட்ட. சமீபத்தில் நான் படித்த இந்திய தேசத்தில், அது தமிழ்நாட்டில, ஒரு ஸ்டேஷன்ல ஒரு மாசத்திற்கு 25 பேர் வீதமாக முதியவர்கள் அங்க டம்ப் பண்றாங்களாம். எதுக்குன்னு கேட்டா வேண்டாத பெற்றோர், ஸ்பென்ட் போர்சஸ், அப்பா அம்மாவுடைய ரத்தத்தை உறிஞ்சி வளர்ந்த பிள்ளைகள், இனி உரிவதற்கு ஒன்றுமில்லை, எனவே அவர்களை பரிமாறிக்க என்னால முடியாது என்று சொல்லி ஒரு ஸ்டேஷன்ல அவரை விட்டுட்டு விட்டுட்டு போயிடுறாங்க. டிக்கெட் கடை ஒண்ணும் கிடையாது, டிக்கெட்டோட அங்க நின்று போறாங்க. எங்க இறங்கினா உனக்கு தெரியாது. ஆனால் அந்த ஸ்டேஷன்ல இதை பார்த்த ஒரு மனுஷன், ஹிந்து மனுஷன், பார்த்து ஐயோ இப்படி மாசத்துக்கு 25 பேர் வராங்களேன்னு சொல்லி ஒரு பக்கத்திலே ஒரு ஹோட்டல் அமைத்திருக்கிறான். அந்த ஹோட்டல்ல குறைஞ்சபட்சம் 100 பேருக்கு சாப்பாடு ஃப்ரீ. இப்படியாய் கொடுத்து இந்த ஏழைகளை அனாதைகளை அவன் பரிசீலித்தான். யோசிச்சு பார்த்தேன், கர்த்தாவே, கர்த்தருடைய பிள்ளை இல்லாத ஒருத்தன் எப்படி செய்ய முடியும்? கர்த்தர் சொன்னாரு, எலியா என்ன, எலியாவை போஷித்த காகம் கர்த்தருடைய பிள்ளையா? சாரிபா தூர் விதவை இருக்கிறாளே, அவள் வேற ஊருகாரி. அவள் இஸ்ரவேல் பெண்ணே கிடையாது, அவள் வேற ஊருகாரி. அவள் மாற்றான் வேற ஒரு ஒரு விக்கிரான ஜாதிக்காரி. அவள் எலியாவை போஷித்தாளே, யாரை கொண்டு மேலே போஷிக்க முடியும்? ஏன் உடைந்து போன என் ஆலயத்தை உருவ கட்டுவதற்கு கட்டளை கொடுத்த கோரேஸ் யார், நேபுகாட்நேச்சார் யார், இவர்களையெல்லாம் நான் செய்ய வைக்கலையா? நான் யாரை கொண்டும் செய்வேன் என்று சொல்லுது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு வாழ்க்கை கண்ணீரோட கூட கத்த உங்களோட கூட பேசுகிறார். நான் உங்களுக்கு நேற்று தினம் ஒரு சாட்சி சொன்னேன், யாரோ ஒரு மனுஷன், ஒருவர் கர்த்தருடைய பிள்ளை கண்ணீரோடு நிற்கிறார், மேல விசா முடியுது, என்ன பண்ணது, விசாரிக்க ஆள் இல்லாமல் வேதனையோடு இருக்கிற போது நானும் அவருக்கு என்னென்னா உதவி செய்யலாம்னு சொல்லி ஒரே ஒரு எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பாய், அவர் ஹோட்டல் மேனேஜரா இருந்தவர், இருக்கிறவர் ஜெர்மனியில் இருந்தவர், அவருக்கு தான் இன்ஃபுளுன்ஸ் இருக்கு, கேட்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனால் அவரே கைவிட்டார். ஜெர்மன் தெரியலன்னா மறந்துருக்கன்னாரு. ஆனால் இந்த வேளையில் ஒரு பிராமணன், ஒரு ஹிந்திகாரன், 2-3 முறை நான் சந்தித்த ஒரு மனுஷன், திடீர்னு அவனே முன் வந்து அவ்வளவு பற்றாக்கும் கையெழுத்து போட்டு எல்லா பேப்பரையும் முடிச்சு கவர்மெண்ட் எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டு அவர்கள் முதல்ல சொல்லுவாங்க, உள்ள இருக்கிற வேலை கொடுன்னு. நான் அதை பார்த்து நீ கவலைப்படாண்டு போயிட்டார். காகத்தை கொண்டு போஷிக்கும் தேவன் சொல்லுகிறார், ஒருவேளை கூனியை போல கைவிடப்பட்ட நிலையில் இருந்தால் உன்னை தேடி யாரும் வரமாட்டார், நான் வருவேன், நான் வருவேன், உன்னை தேடி நான் வருவேன் என்று சொல்லுகிறார். உற்றோரும் பெற்றோரும் மற்றோரும் யார் கைவிட்டாலும் கைவிட மாட்டேன் சொல்லுகிறார். தேவன் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உன் அழுகையை கேட்பதற்கு ஆள் இல்லை என்று நினைக்கிறாய், ஆண்டவர் இருக்கிற பக்கத்தில் இருக்கார். உன் கண்ணீரை துடைக்க மட்டுமல்ல, கண்ணுக்குள்ளே கையை விட்டு கண்ணீர் ஊற்றி அடைக்க என் தேவன் பாத்திரராய் இருக்கிறார். இந்த மாலை வேளை உலாவி கொண்டிருக்கிறார். எனவே உன் காயங்கள் ஆற்றப்பட்டவனாய், ஆற்றப்பட்டவளாய் நீ இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல போகிறாய். ஹல்லேலூயாமே. கூனி மதம் கைவிட்டது, பெற்றோர்கள் கைவிட்டார்கள், அவளுக்கு வேலை செய்ய பலம் இல்லை, அவளுக்கு வேலை கொடுக்க ஆட்கள் இல்லை. கூனிக்கு யார் வேலை கொடுப்பார்? நிமிர்ந்து கண்ணாடியை பார்க்க முடியாத ஒரு பெண்ணுக்கு எவனா வேலை கொடுப்பானா? அவள் முகத்தையே பார்க்க முடியாது, எப்போதுமே தரையை பார்த்து கொண்டிருக்கிற பெண்ணுக்கு யார் வேலையை கொடுப்பார்? அவளுக்கு வேலையை கொடுத்து என்ன வேலையை அவன் செய்ய போறார்? அவளை வேலைக்கு வச்சா இன்னொருத்த வேலைக்கு வரமாட்டான். வேலைக்கு வச்சா ஒருவேளை என் வியாபாரமே விழுந்து போகும் என்று சொல்லி அவளுக்கு அதுவும் இல்லை. எப்படி வாழ்ந்தாலும் எப்படி வாழ்ந்த நமக்கு தெரியவில்லை. காட்டு செடிகளை வளர்க்கிற தேவன், வானத்து பறவைகளை உணவு கொடுத்து பராமரிக்கிற தேவன், காட்டு புஷ்பங்களை உடுத்து வைக்கிற தேவன், எப்படியோ யார் மூலமாக அவளை அவர் பராமரித்து வந்திருக்க வேண்டும். வெளியே நினைச்சு அவள் எப்படி வாழ்ந்தார்ன்றது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி. வேலை இல்லை, சொந்தக்காரங்க இல்லை, ஒண்ணும் இல்லை. இப்படிப்பட்ட நிலையிலும் அவள் இன்னும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். கர்த்தருடைய திருநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Philippians 4:13 சொல்லுகிறது, என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டு. ஒருவேளை நீங்க பலவீனம் வந்தா நீங்க உங்களோடு கூட நான் கர்த்தர் பேசுகிறேன், என் பாஸ்டர் என்னால் ஒண்ணும் முடியல, எனக்கு உடம்புல பலமே இல்லை, நான் செத்து போன உடம்பு இது, ஏதோ உயிர் கொஞ்சம் முட்டி கொண்டிருக்கிறது, நான் காற்றில் அசைகிற நானலை போற அப்படியே நகர்ந்து கொண்டிருக்கேன்னு சொன்னான். கர்த்தர் சொல்றார், உன் பலவீனத்தை என் பலம் தாங்கும், என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்ற. ஹல்லேலூயா. என் வாழ்க்கை நான் ஒரு சாட்சி. எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு வேதனையோடு நான் கடந்து வந்தேன், ஆனால் தேவன் இன்றைக்கு வரைக்கும் என்னை தாங்கிக் கொண்டிருக்க. ஹல்லேலூயாமே. கர்த்தனை கைவிடவே இல்லை. என் தேவன் என்னுடைய பலவீனத்தினுடைய கிருபையினாலே தாங்குறபடியினாலே இன்னைக்கு இந்த சத்தியத்தை என் வாழ்வினுடைய ஒரு செய்தியாக, என் வாழ்வினுடைய ஒரு அனுபவமாக உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். உங்களுடைய போஷிக்கும் ஒரு தேவன் உண்டு. ஹல்லேலூயா. பிரைஸ் பீ டு காட். எப்படிமா வாழ்ந்த, எப்படி நீங்க வாழ்றீங்க? ஆங்கிலம் சொல்லுவோம் ஹேண்ட் டு மவுத், ஹேண்ட் டு மவுத் வாழ்க்கை. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, நானும் ஹேண்ட் டு மவுத் தான். இட் இஸ் மை மவுத் அண்ட் ஹிஸ் ஹேண்ட். என் வாய், ஆனால் அவருடைய கை. அந்த கை போஷிச்சா எப்படி இருக்கும்? அப்பாடி. அன்னையை காட்டிலும் சிறந்த கரம் அது, எல்ஷடாயின் கரங்கள். தாயிலும் சிறந்த கரங்கள். அந்த கரங்கள் உன்னை போஷிக்கிறது. ஆமீன். அது உன்னை பராமரிக்கிறது, அது உன்னை பாதுகாக்கிறது, அது உன்னை வழி நடத்துகிறது. அந்த கரம் ஒன்று உயர்த்துகிறது. ஹல்லேலூயாமே. கர்த்தரே ஸ்தோத்திரமாமே. கர்த்தருடைய கரம் மட்டும் உங்க மேல எந்திரிச்சு சொன்னா வேறு எதை குத்தி நீ கவலைப்படவே வேணாம். கோழையாக பீதியான இருக்கு, பயந்து நீங்க எங்கேயோ களத்தில் உட்கார்ந்துருப்பீங்க, மறைஞ்சு மறைஞ்சு போரடிப்பீங்க. போரடிப்பதற்கே பயந்தவனை போராளியாய் எழுப்புவாராண்டோ கீதியோன் என்று உங்களை சொல்வார்கள். பராக்கிரமசாலி கர்த்தனோட கூட இருக்கிறார். அங்க கேக்குறான், பராக்கிரம் சொல்றீங்க, அங்க இந்த பிரச்சனை நமக்கு, போ போய் யுத்தம் பண்ணு. உன்னுடைய வாழல்ல உன் கையில் தீவெட்டி பேச போகிறது. சட்டிப்பானை உடைக்கப்படுகிற போது அந்த தீவெளிச்சு வெளிச்சம் வருது இல்ல, பார் என்ன நடக்க மீதியான பாளையத்தில் என்று சொல்லி இருக்கிறதா தேவைப்படும். இப்படிதான் தேவன் நம்மை போஷிக்க, நம்மை காப்பாற்றுகிறார். அந்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களை மறந்து விடவில்லை. இன்றைக்கு கர்த்தர் மத்தியிலே பிரசன்னராய் இருக்கிறார். ஆமே. கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த பெண்ணை மதம் கைவிட்டது, பெற்றோர்கள் கைவிட்டார்கள், அவளுடைய பலம் அவளை கைவிட்டது, எல்லாவற்றிலையும் எல்லாவற்றையும் இழந்து போகிறார். ஒரு வசனம் வாசிங்க, 2 Kings 19:3 வாசிங்கள். யாராவது 2 Kings 19:3.
இவர்கள் அவனை நோக்கி, இந்த நாள் நெருக்கமும்
நெருக்கமும்
கண்டிதமும்
கண்டிதமும்
பூசணமும் அனுபவிக்கிற நாள்
நாள்
பிள்ளை பேர் நோக்கி இருக்கிறது, பிறவோவலன் இல்லை.
இது யோசிச்சு பாருங்கம்மா. இதை வந்து நாங்க இமேஜின் தான் பண்ண முடியும், ஆனா நீங்க தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க. இன்னைக்கு ஒரு தாய்க்கு இன்னைக்கு பிள்ளை பிறக்க போகுது, ஆனா பிள்ளை பெறதுக்கு பலம் இல்லை. அந்த வார்த்தை உனக்கு ஞாபகம் இருக்க, என்ன டாக்டர் சொல்வார் உங்களுக்கு? ஹெபாமா என்ன சொல்ற? புஷ் புஷ் பண்ண முடியல, புஷ் முடியலையே, புஷ் முடியலையே. புஷ் பண்ணாம இருக்கவும் முடியாது, புஷ் பண்ணவும் பலம் இல்லை. இந்த நிலையில பிள்ளை நிற்கிறது. ஹல்லேலூயா. அந்த நிலையில எத்தனை பேருக்கு பாடுகள் கொண்டு வந்திருக்கா? ஊழியக்காரர் கேட்டு பாருங்க, நிறைய சமயத்தில் வரும். நாங்களெல்லாம் ஒரு ட்ரிக் வச்சிருக்கோம், என்ன தெரியுமா? இந்த மாதிரி பிரச்சனை வர்ற போது கட்டிப்பிடித்தேன் உந்தன் பாதத்தை, கண்ணீரால் நினைக்கிறேன் கர்த்தா. இதுதான் ஃபார்முலா. எவ்வளோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணவே முடியாது. நேரம் ஆண்ட பாதை பிடிச்ச ஆண்டவரே, நீங்க தவிர யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, நீங்க ஒருத்த தான் செய்ய முடியுமாமே. கட்டிப்பிடித்தேன் உந்தன் பாதத்தை, கண்ணீரால் நினைக்கிறேன் கர்த்தாவே. ஆமே. ஏற்கனவே தேவப்பிள்ளை இந்த நாளில் கத்தனமோடு கூட பேசிக் கொண்டிருக்க. ஹலலியாமே. கத்தனமோடு கூட பேசுகிறேன். ஃபாதர் பெர்க்மன் பாட்டை எத்தனை பேர் எப்படி பாடுறீங்களோ தெரியாது. அவர் எனக்கு பர்சனலா தெரிஞ்சபடியான ஒன்று சொல்லட்டுமா? பல பாடல்கள் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். அவர் சொன்னாரு, ரொம்ப நம்பி இருந்த நண்பன் கைவிட்டானோ, இவரை பத்தி கேவலமா கேவலமா பேசிட்டு போறானா,
இவர் என்ன பண்ணுவார், அந்த வேதனையை பாடலாக்கினார். உயிர் நண்பன் உன்னை விட்டு பிரிந்தாலும் ஊரெல்லாம் உன்னை தேட்டி தூற்றி திரிந்தாலும், உயிர் நண்பன் உன்னை விட்டு பிரிந்தாலும் ஊரெல்லாம் உன்னை தூற்றி திரிந்தாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று பாடினாராம். ஹல்லேலூயா. இதுதான் என்னுடைய ப்ராப்ளம். இப்ப சமீபத்தில் ஒரு பாடல் 36வது பிரபலமா சேர்ந்த பாட்டு, அவர் சொன்னார், அப்பா உடைக்கப்பட்டு ஊழியத்துல பயங்கரமான மூக்குக்கு மேல தண்ணி போயிடுச்சு, அந்த மூச்சு தண்ணிட்டே பாடின பாட்டு தான் இதுன்னு சொன்னார். ஆமென். ஹல்லேலூயா. நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே நன்றி சொல்லு கர்த்தருக்கு. ஹல்லேலூயா. எல்லாம் வாழ்வின் போராட்டம் எல்லாரும் கடந்த வருகமான ஒன்னே ஒண்ணு, கர்த்தர்களை கைவிடுவதில்லை. ஆமென். நான் தானியல் புத்தகத்தை எழுதியிருக்கேன், எங்க அம்மா புக்கு கதை வாசிக்கிற விதத்தை நீங்க படிச்சிருப்பீங்க. நாங்களாம் சின்ன சின்ன பிள்ளைகள், 6 பிள்ளைகள், அம்மா மேல சாஞ்சிருவோம், அம்மா அழகா வாசிப்பாங்க. அப்பொழுது அந்த வில்லன் வந்து வேலையை வந்து குதிச்சான், அம்மா கையிலே கத்தி வைத்திருந்தான். ராகம் மட்டும் படிப்பாங்க தஞ்சாவூர்காரங்க. எனவே கத்தி கையிலே வைத்திருந்தான் ஆண்டவரே, சும்மா ரெடாங்க. அவன் உடனே ஓங்கி கையை தூக்கினான், நம்ம சொல்லுவோம் செத்து போயிட போறான், சாக மாட்டான்டா இவன், வில்லன் சாவ போறவன். எப்படி மம்மி சொல்றீங்க? லாஸ்ட் சாப்டர் ஏற்கனவே படிச்சுட்டேன். அம்மா எப்பயுமே கடைசி சாப்டர் படிச்சா புக்கே படிக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க கடைசி சாப்டர் படிச்சீங்கன்னா பிசாசு என்ன பயம்தான், பயப்பட போறது இல்ல. ஆமீன். கடைசி சாப்டர் படிச்சவன் பயப்படவே மாட்டான். ஹல்லேலூயா. ஒருத்த வெளிப்படுத்த விசேஷம் கேட்டாங்களா, வெளிப்படுத்த விசேஷம் 2 வார்த்தையில சுருக்கமா சொல். ஒரு சின்ன புள்ள சண்டே ஸ்கூல்ல சொல்லிச்சான், ஜீசஸ் வின்ஸ். முடிஞ்ச கதை. இயேசு ஜெயிப்பார். அவன் எவ்வளவுதான் பாம்பு வாய் நிறைய தண்ணியை ஊத்தினாலும், தவளைகள்லாம் தொல்லையை விடுத்தாலும், யுத்தம் வந்தாலும், இடி இடிப்பது போல மின்னல் அடி பல போராட்டம் வந்தாலும் கூட, கடைசி எங்க ஆண்டவர் ஜெயிக்க போறார். அவர் ஜெயிக்கணும், நானும் ஜெயிக்க போறேன். ஆமீன். அதான் முடிவு. ஆமீன். நம்முடைய வாழ்வின் முடிவு அதுவாய் காணப்படுது. ஹலோ. ஏன்னா இதை பத்தி எல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. பிசாசின் வாழ்வினுடைய வாக்கியத்திலே கார்புள்ளியை இடலாம், அரைப்புள்ளி இடலாம், முக்கால் புள்ளியை கூட இடலாம், முழு புள்ளி அவனால் இட முடியாது. என் தேவனர் தான் அந்த முற்றுப்புள்ளி இடுவார். அவன் போட விரும்புகிற கேள்விக்குறிகளை, அந்த கேலிக்குறிகளை என் தேவன் ஆச்சரியக்குறிய மாற்றுவார். ஹல்லேலூயாமே. நம்முடைய வாழ்வை தொடுகின்ற தேவனர். இந்த குணியை பொறுத்த மட்டும் இல்ல, எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை பாருங்க. எல்லாம் போச்சு, பிசிக்கல் ஃபெயிலியர்ஸ். எரேமியா 2:22-8 சொல்லி வாசிக்கமா, அது 8:22 அருமையான வசனம் அது.
கிலையாத்திலும்
உண்டு, கல்வாரியில் இயேசுவின் ரத்தம் உண்டு, நம்மை சுகமாக்கும் தழும் உண்டு, ரண வைத்தியனாக இயேசு உண்டு. பின்ன ஏன் குமாரத்தை சுகமாகாம இருக்கா? ஏன் தெரியுமா? நிறைய குமார்த்திகள் அந்த தழும்புகிட்ட வர்றதே இல்லை. மருந்து என்று நினைத்து நம்முடைய வருத்தத்தை மாற்றாததை சுற்றி சுற்றி வருகின்றபடியால் அவள் எல்லாம் காணல் நீர் என்று உணர்ந்த பிறதான் கல்வாரிக்கே வராங்க. எத்தனை பேர் இப்படி செய்யணும் தெரியுமா? எவ்வளோ பேர் எல்லா இடத்தையும் சுற்றிட்டு கடைசி எங்கேயுமே விமோசனம் இல்லாமல் கர்த்தருடைய பாதத்துக்கு வராங்க. நான் உங்களுக்கு நீ ஒன்று சொல்லட்டுமா, எல்லா இடத்துக்கும் சுத்தி பொருளை வீணாக்கி, நேரத்தை வீணாக்கி, சமயத்தை நம்ம சரீரத்தை வீணாக்கிறத விட இப்பயே வந்துருங்க. கூப்பிட்ட குரலுக்கு பதில் எடுக்கும் தேவன் அவராக இருக்கிறார். ஹல்லேலூயாமே. சரியான நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் வருகிற போது வேண்டாத காரியங்களை உங்களுடைய நேரத்தை விரயமாக்க மாட்டீர்கள். அதான் முக்கியம். கர்த்தர் திருநாமத்துக்கு மயமிடாமே. இந்த பெண்ணு கூட நான் யோசிச்சு பார்த்தேன், 18 வருஷமா கஷ்டப்படுறான். இப்படியே வாழ்க்கையை நினைச்சு கொண்டு அப்படியே போயிருக்கும். கத்தக சோத்தம் 18 வருஷ தலைவர் ஒரு அடியே ஓஞ்சுது. ஆமே. கத்தடி திருநாமத்திற்கு மைமண்டாவதாக. அந்த நாட்கள்ல 16, 17 கல்யாணம் பண்ணிடுவாங்களாம். இப்ப சொல்ல போனா அவளோட பிறந்தவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு. ஒருவேளை அவள் தங்கை கூட நான் நினைக்கிறேன் சுமங்கலியாக கல்யாணமாய் சந்தோஷமா இருக்கான். எல்லாரும் நல்லா இருக்காங்க, அவளுக்கு மட்டும் இருக்கு. எப்படி இருக்க அவளுடைய நிலைமை நீங்க யோசிச்சு பாருங்க. ரியலி இட்ஸ் எ வெரி வெரி சேட் சிச்சுவேஷன். இன்னைக்கு சிலருடைய கேள்வி, அது ஆண்டவரை எல்லாம் நல்லா இருக்கேன், ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த பிரச்சனை?
அவங்க நல்லா இருக்காங்க, இவங்க நாங்க, எனக்கே ஆண்டவர் இந்த பிரச்சனை. ஆனா கர்த்தர் உங்களை மறந்து விடவில்லை. எத்தனை பேர் தெரியும் பென்னி என்கிற ஃபுல் நேம் மறந்துடு, பென்னி பிரேல், பென்னி பெரில் என்கிற ஒரு மனுஷனை. அவர் ஒரு விஞ்ஞானியனுடைய மகன். அப்பாவுக்கு நாலு பிள்ளைகள், எல்லாம் கெட்டிக்கார பிள்ளைகள், அப்பா மாதிரி தப்பாம பிறந்திருக்காங்க, எல்லாம் நல்லா படிச்சாங்க. இவருக்கு மண்டையில பாடமே ஏறாதான். இது போதாதுன்னு பிறவியிலிருந்தே ஆஸ்துமா, ரெண்டு லங்ஸும் பாதிக்கப்பட்டு பயங்கரமான ஆஸ்துமா நோயினாலே வியாதிப்பட்டு ஆக்சிஜன் சப்ளை இல்லாமல் கஷ்டப்படுகின்ற ஒரு மனுஷன். கேட்டார், ஆண்டவர் ஏன் எனக்கு இந்த கஷ்டம், ஏன் எனக்கு மட்டும் இந்த வியாதி, ஏன் எனக்கு மட்டும் இந்த போராட்டம். ஒரு நாள் விளையாட்டு மைதானத்தில் நின்று கொண்டிருக்கிறார். எவனோ எரிந்த ஈட்டி, இந்த ஜாவலின் த்ரோ, அவன் எரிந்த ஈட்டி நிலத்தில் குத்துவதற்கு மேல அவருடைய முதுகில் குத்திருச்சான். ஏற்கனவே ரெண்டு லங்ஸும் பழுது, இதை தாண்டி அவருடைய முதுகில் குத்துறவுடனே ஸ்பைனல் கார்டு டேமேஜ் ஆயிடுச்சு. யோசிச்சு பாருங்க எப்படிப்பட்ட நிலை. கதறி கதறி அழுகிறார் தேவன் நோக்கி, ஆண்டவரே ஏன் எனக்கு இந்த கதி. நான் சின்ன வயசு, எவ்வளவு, 16 வயசு. 16 வயதுக்குள்ளே நான் படுகின்ற பாடுகள் அளவற்றவைகள். வாலிபனாய் நான் செழித்து எழும்ப வேண்டிய ஒரு வயது இது. இளந்தாரையாக நான் வலம் வருகின்ற வேலை இது. மின்னலை போல என்னுடைய சக்தியை பிரயோகிக்க வேண்டிய காலம் இது. எல்லாம் போச்சு ஆண்டவரே. வசந்தம் இல்லாமலே இலையுதிர் காலத்துக்கு நான் வந்துட்டேனே கதறுகிறார். இப்படிப்பட்ட இலைக்குள்ள இருக்காராம். அந்த சமயம் கர்த்தர் அவரை தொட்டார். அவர் மகனே, நான் உன்னை மறந்துடல. ஆண்டவர் என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே, திறமை கிடையாது, தாளந்து கிடையாது, படிப்பு கிடையாது, புத்தி கிடையாது. அப்பாவே சொல்லிட்டா நீ ஒண்ணுத்துக்கு லாய்க்கல, அம்மா சொல்றாங்க நீ ஒருத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, குடும்பத்துக்கு அவமானம் சொன்னாங்கண்ணா. பள்ளிக்கூடத்தும் சொல்லிட்டாங்க நீ சரி, நீ உருப்படவே மாட்டேன்ட்டாங்க. இந்த நிலை, குப்பை தொட்டியிலே போடப்படுகின்ற நிலைமையிலே, குப்பை தொட்டியிலே தன் பெண் கொள்ளுகிற தேவன்கள் வந்துட்டார். இவரை தூக்கி எடுத்தார். அவர் ஆசு சொன்னார், மகனே நீ போய் கிட்டார் பழகினார். இவருக்கு கிட்டார் வாங்கி தருவாங்க. அப்பா டே, நீ உருப்படாத பையடா, உனக்கு கிட்டார் வாங்கிட்டு என்ன பிரயோஜனம். அப்பா சுற்றுப்புற்று பார்க்கிறார், அண்ணன் வேண்டான்னு தூக்கி போட்டாரோ கிட்டார. நல்ல கவனிக்கின்ற ஸ்டோரி, பிள்ளைகள் நீங்க கவனிக்கணும். அதிகமாக வாலிப பிள்ளை நேசிக்கிறோம், நானும் ஆன்ட்டியும் நிறைய வாலிப பிள்ளைகள் வேலை செய்கிறோம். தலைதான் கொஞ்சம் வெள்ளையாயிடுச்சு, உள்ளத்தில் நாங்கள் இளைஞர்கள். பிள்ளைகள் கவனிங்க, நான் சொல்லுவதை உங்களை சேலஞ்ச் பண்ணி பேசுறேன். 16 வயசு, இவ்வளவு ஹேண்டிகேப் வச்சிருக்கோம் அவர் மனுஷன். இந்தியாவில் எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலை. அவர் பார்த்தானா, சரி என்னையும் குப்பை தொட்டில் போடுறாங்க. குப்பை தொட்டில் போடுறதுக்கு ஒரு கிட்டார் வச்சிருந்தாங்க. அவங்க அண்ணங்காரம் வாசிச்சு வேண்டான்னு தூக்கி போட்ட கிட்டார். இவர் அதை தூக்கி எடுத்து வருகிறார். அப்பா வாங்கி தர போறதில்ல, அம்மா வாங்கி தர போறதில்ல, கொண்டு வந்து அதை ரிப்பேர் பண்ணாராம். ரிப்பேர் பண்ணி கிட்டார் பழகுகிறார் 16 வயசுல. அதை பழக 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 கர்த்தர் சொல்லி கொடுக்கிறார். முறையா போய் படிக்கல ஸ்கூல்ல, தானாக கற்றுக்கொண்டு அந்த கிட்டார்ல தேர்ச்சி பெற்றுக் கொண்டே வருகிறார். கர்த்தர் புதிய திட்டங்களை கொடுக்கிறார். கிட்டாருக்குள்ளே பாங்கஸ் அடிப்பு, இந்த பாங்கஸ் வாசிக்கு நீங்க வாசிக்கிறீங்க. கிட்டாருக்குள்ளே ட்ரம் செட்டை பொருத்திட்டார். உலகத்திலே அப்படி ஒரு கிட்டார் கிடையவே கிடையாது. கிட்டாருக்குள்ளே ட்ரம் செட் வச்சாரு, வச்சு அடிச்சா பிரமாதமா வருது. 24 கம்பிகள் வைத்தார். சாதாரணமாக வீணையில இருக்கும்னு சொல்லுவாங்க சில வீணைகளுக்கு, அது கூட விசேஷமான வீணை, யாரோ பாலச்சந்திரி ஆட்டியோ இருக்குன்னு சொல்றாங்க. அந்த வீணையிலே கொஞ்சம் நரம்புகள் கூட அனுவாங்க, 18 நரம்புமோ. ஆனால் 24 நரம்பு கிட்டாரை உண்டாக்கினார். பழகி 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 கத்தர் ஆசு ஆரம்பிச்சார். அவர் சொன்னார், சரி நான் விஞ்ஞானி ஆக முடியாது அப்பா மாதிரி, நான் ஒரு டாக்டரோ இன்ஜினியரோ ஆக முடியாது, என் பெற்றோர் எதிர்பார்க்க எதுவும் ஆக முடியாது, ஆனால் என்னை ரட்சித்த என் பரமதாப்பன் எதிர்பார்க்க முடியாது ஆக முடியும். அப்பா நீங்க என்ன சொல்றீங்க? நான் யூத் வித் மிஷன்ல ஜாயின் பண்ணினார் ஆண்டவர். யூத் வித் மிஷன், யுகன் மீட் அண்ட் மிஸ்யோன், அதுலேயே அவர் ஜாயின் பண்றார். இங்கே ஒரு ஜெர்மனில் இருக்குது. அவர் இந்தியாவில் ஜாயின் பண்ண போது அங்கே கர்த்தர் அவரை பயன்படுத்த ஆரம்பித்தார். அவர் மியூசிக் கம்போஸ் பண்ண ஆரம்பிச்சார். எந்த அளவு பண்ணார்னாக்கா, கிரீஸ்ல நடைபெற்ற ஒலிம்பிக் பந்தயத்தில் அந்த மியூசிக் போட்டதுல இவர் அந்த டீம்ல இவரை போட்டாங்க. ஃபர்ஸ்ட் இந்தியன் அந்த ஒன்லி இந்தியன், முதலாவது இந்தியர், ஒரே இந்தியருக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்தார். கர்த்தர் அதோடு நிறுத்தல. அவரை கர்த்தர் பல காரியங்களை செய்ய வைத்தார். உலகத்தின் பல அவார்டுகளை கொண்டு, உலகத்தில் 6 முக்கியமான அவார்ட்ஸ், 6 ரெக்கார்ட்ஸ் அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். அவரை போல கிட்டார் வித்தியாசமான ஒன்று வாசிக்கிறார், வித்தியாசமான கிட்டாரை வைத்திருக்கிறார். அவரை கர்த்தர் கொண்டு போன தேசங்கள் எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு? 245 தேசங்கள். நானும் ஊரை சுத்தி சுத்தி பார்க்க நம்மளால் முடியாது, வாழ்க்கை பத்தாது. 246 தேசங்களிலே போய் வந்த ஒரே இசைக்கலைஞரா இவர் தான். மைக்கேல் ஜாக்சன் இதை செய்ய முடியவில்லை. எல்விஸ் பிரஸ்லி அப்கோ செஞ்சிருக்கவே இல்லை. எந்த பெரிய மஸ்தான்களும் செய்ய முடியாதை. இந்த ஆசுமாவிலே பாதிக்கப்பட்ட முதுகு எலும்பு உடைக்கப்பட்ட ஒரு மனுஷன் செய்திருக்கிறார். 246 தேசங்களிலே போன ஒரே மியூசிஷியன் என்று கின்னிஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, இவர் ஒருவர் தான் மிக பயங்கரமான தேசமாகிய வடகொரியா போன்ற தேசங்களிலே சத்தியத்தை கொண்டு போனவர். அந்த இடத்துல போனா உங்களுக்கு தெரியும், ஒரு மிஷினரி போட்டு கொண்டே போட்டுருவாங்க. அப்ப இவர் அவரை அங்க வடகொரியாவில் ஒரு கான்பரன்ஸ் நடந்துச்சான், அதற்கு இந்தியாவின் சார்பாக இவர் போயிருக்காரு. போற போய் பயந்து கொண்டே போனாராம், என்ன ஆகும், கத்தர் இருக்கிறான் ஜபத்தோடு வீட்டில் சொல்லிட்டு போனாராம், நான் திரும்பி வரலன்னா பரலோகத்தில் சந்திப்போட்டு போனாராம். போனார், அங்கே போன உடனே இவருக்கு அவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகும் இல்லை கைவிடும் இல்லை. ஆண்டதான் சொல்றாரு, ரெண்டு பேர் போலீஸ்காரன், நான் உன்னிட்டு விலகும் இல்லை கைவிடும் இல்லை, சிம்பிள் ட்ரெஸ்ல சிவில் ட்ரெஸ்ல சிஐடி போலீஸ் பின்னாடியே வந்துட்டு இருக்கான் எங்க போனாலும். அவனு கேட்டா, ஏண்டாப்பா என்னோட கூடயே வரீங்கன்னா, இல்ல சும்மா தான் வரும் அப்படின்னா. அப்ப அவனுக்கு ஒரு தவறி போய் ஒரு கேள்வி கேட்டான், ஏன் அவனுக்கு இவ்வளவு வியாதி இருக்குன்னு சொல்லிட்டு எப்படி உன்னால வாசிக்க முடியுது? அந்த ரகசியம் சொல்லி கொடுக்குறவா யாரு? இவனை கண்காணிக்க போட்ட சிஐடி உட்கார வச்சு சத்தியம் சொன்னான். என்ன சிறுவா உனக்கு? எனக்குரிய 84 கலைஞர்கள் பங்கு கொண்ட அந்த புரோகிராம்ல இவருக்கு தான் கோல்டு கிடைச்சுதான். கிடைத்தது மட்டுமல்ல, இவரை நேஷனல் டெலிவிஷன்ல பாட வச்சிருக்கேன், வாசி வச்சிருக்கேன். அவர் வாசித்த பாட்டு நீரமை காட்டுது, இது ஒரு ஒரு விசேஷமான பாடல். அந்த பாடலை வாசிச்சிருக்க கத்தர் இப்படி ஆசிச்சிருக்கார். இன்றைக்கு உலகம் முழுவதுமாய் கத்தர் அவரை பயன்படுத்த உலகத்தில் மிகச்சிறந்த ஒரு நிலையிலே ஒரு இசைக்கலைஞராக வச்சிருக்கார். அவருடைய பேக்ரவுண்ட் என்ன? ஆஸ்துமா பேஷண்ட், முதுகில அந்த இது ஈட்டி குத்தி உடைபட்ட முதுகெலும்பு, பட்டதாரி கூட இல்லாத கத்தர் அவரை இப்படிப்பட்ட ஒரு பட்டத்து இளவரசராக பயன்படுத்துறார். தேவன் உங்களுக்கும் செய்வார். பிள்ளைகளை உங்களை பார்த்து நான் பேசுறேன், we are some kind of Auslander. This Auslander gehört to Jesus. We are some kind of Kinder. We are some Doctor und Sohne der König der Königs. Amen. ராஜா தி ராஜாவுடைய பிள்ளைகள் நீங்கள். எப்பயும் நிமிர்ந்து நில்லுங்க. நீங்க நாம் கூனி போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களுடைய தேவனாக இருக்கிறார். எல்லா இளைய பிள்ளைகளும் யோசிச்சுங்க, நெவர் செட்டில் ஃபார் ஸ்மால் திங்ஸ். சிறு காரியத்தில் செட்டில் ஆகாதீங்க. நீங்கள் உயரமான நிலைக்கு அழைக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. வானத்து நட்சத்திரங்கள் நீங்கள் வேதம் சொல்லுகிறது. அப்ப நட்சத்திரம் எங்கேயாவது பூமியை பார்த்துட்டு இல்லை, நீங்கள் மேலானவர்களை யோசியுங்கள் என்றால் உங்கள் தேவன் மேலானவராக இருக்கிறார். ஆமே கர்த்தர் சொல்லு. எனவே இங்கே பார்க்கிறோம், மதம் கைவிட்டது, பெற்றோர்கள் கைவிட்டார்கள், பலம் கைவிட்டது, சுற்றுப்புறம் சூழ்நிலை எல்லாம் கைவிட்டுச்சு, உடம்புல சக்தியே இல்லை, எல்லாருக்கும் மேல பணமே இல்லாத ஒரு நிலை. எப்படியோ வாழ்ந்து கொண்டிருக்கிறார், எப்படியோ வாழ்கிறார். ஆஸ்திரேலியா எனக்கு ஃப்ரெண்ட் இருக்காரு, அவர் பேர் மேத்யூ என்று பேர். அவர் ஒரு சுவிசேஷருடைய மகன். அவங்க அப்பா காலில் செருப்பு கூட போடாம தெரு தெருவா போய் சுவிசேஷன் வரான். இறந்துட்டார். சுவிசேஷம் சொன்னப்பவே வீட்டில் காசு கிடையாது. இப்ப சுவிசேஷம் செத்து போயிட்டாரு. விதவை தாயும் பிள்ளைகளும், 4 பிள்ளைகள் ரொம்ப கண்ணீரோடு இருக்காங்க, பயங்கரமான கஷ்டத்தில் இருக்காங்க. மேத்யூ சொன்னதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மலையாளி அவர் சொன்னார், பாஸ்டர் You won't believe. நான் சொன்ன, I will believe whatever you going to say. என்ன நான் கடந்து வந்திருக்கேன். அவர் சொன்னாரு, அம்மா முழங்கால் போயிட்டு ஆண்டவருக்கு, ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய பிள்ளைகள், எங்களுக்கு இருந்து ஒரே ஆதரவு ஹஸ்பண்டும் போயிட்டாங்க, பிள்ளைகள் பசியில சாவதை எங்களால் பார்க்க முடியும், ஆகாரின் கண்ணீரை போக்கின தேவனே எங்களுடைய பசி வேதனையை தீருங்க. டங்கனோ சத்தம் கடிச்சான். பார்த்தால் இவ்வளவு பெரிய மாம்பழமா. அந்த மாம்பழத்தை பார்த்தால் அதிலே மேல பார்த்தா ஒரு காகம் பறந்து போதும். இது எப்ப நடந்தது? 1 புக்கில் இல்ல. இது எங்க நடக்குது? நம்ம காலத்துல. அவர் சொல்லுகிற, பாஸ்டர் நீங்க பாருங்க, அந்த பழத்தை எடுத்தோம், காகம் கட்டாயம் காகதம் கொண்டு போட்டுச்சு, ஆனால் கொத்துன மார்க் இல்லைன்றார். அதான் பியூட்டி. இவ்வளவு பெரிய மாம்பழத்தை இப்ப காகம் வடையை தூக்கிட்டு வரலாம், மார்க் எல்லாம் கொண்டு வந்து போட முடியும். மாம்பழத்தை ஒரு காக்கா தூக்கிட்டு வரதே பெரிய காரியம். அதுல அழகினுடைய அச்சு இல்லைன்றார் அவர். There is no பீக் மார்க். அப்படி விழுந்துச்சு. அன்றைக்கு அந்த ஒரு மாம்பழம் எங்க எல்லாருடைய பசியும் தீர்த்தது. அது 2 அற்புதம் சொல்லிட்டு சொன்னாரு. பாஸ்டர் என் மகன் சொன்னா அவன் சொல்றான், சும்மா இந்த கண்ணீர் கதையெல்லாம் சொல்லாத. ஏன்னா அவன் பிறக்கிறப்ப வீட்டில் ஏற்கனவே 4 கார் இருக்கு. வீட்டுக்கு பின்னாடி 4 கார் நிக்குது. 4 கார் நிக்கிற கேரேஜ் வச்சுக்கணும். வீடு உள்ள பெருசு யோசிப்பாரு. பெரிய பிரம்மாண்டமான கடல் போன்ற வீடு, கை நிறைய காசு, மனம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. பிள்ளை எங்க இருந்து விசுவாசிப்பான்? அவன் சொன்ன, என்ன டாடி, நம்ம பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசத்துல வாழ்றோம், நீ இவ்வளவு நல்ல வேலையில மேனேஜரா இருக்க, எல்லாம் கிடைக்குது நமக்கு, இவ்வளவு நிலைமையில் இருக்கும், அதெல்லாம் நடந்திருக்காது. நீ நம்ப மாட்டேன், இதுவே கடந்து வரவில்லை. என்ன கேட்ட பாஸ்டர், நீங்க நம்புறீங்களா? நான் கட்டாயம் நம்புறேன், நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஹல்லேலூயாமே. தேவன் எப்படி விசுவாசிக்கிறீங்களா? நான் விசுவாசிக்கிறேன். சிந்திக்கிற போது ஞானியை போல சிந்தி, விசுவாசிக்கிற போது பிள்ளையை போல விசுவாசி, அப்பதான் உனக்கு வெற்றி வரும். நாம் புத்திசாலிகள். ஏன் தெரியுமா? கர்த்தர் நமக்கு அவர் ஆண்டவர் தானியேலுடைய ஞானத்தை கொடுத்திருக்கிறார். ஆனா நம்ம எப்படி தெரியுமா உங்களுக்கு? நாங்கள் ஆண்டவர் கோலை போடுனா கோலை போடுகிறவர்கள், ஆண்டவர் காலை தண்ணீர் வைனா தண்ணீரை வைக்கிறோம். எங்களுக்கு தெரியும், கோலை போட சொன்னா தண்ணி திறக்கும், காலை வச்சாலும் தண்ணி திறக்கும். ஆமே. எங்க தேவன் மீது இந்த விசுவாசம் உங்களுக்கு வேணும். சிந்திக்கிற போது ஞானிய மாதிரி சிந்திங்க, ஆனா விசுவாசம் சின்ன பிள்ளை மாதிரி விசுவாசிங்க, அப்பதான் அற்புதத்தை காண முடியும். ஆமே. அப்பதான் அதிசயங்கள் நம்மளே காண முடியும். கர்த்தர் திருநாமத்தை வேண்டாம். ஹல்லேலூயாமே. போகட்டும். இந்த கூனியுடைய வாழ்க்கையில எல்லாமே ஃபெயிலியர். ஆனா இதன் விளைவு அவளுக்கு என்னதான், லாஸ் ஆஃப் சோசியல் ஃபேத், சோசியல் ஃபேஸ். உலகத்தில் எல்லாருமே அவளை கேவலமா பாக்குறாங்க. அப்ப இந்த பெண்ணுக்குள்ள என்ன வந்திருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மை கட்டாயம் வரணும், கட்டாயம் வர வேண்டும். ஏற்கனவே கூன் முதுகு அவளை தரை நோக்க வைத்து விட்டது. இதயத்திலே சுமக்கூடாத பாரம் இன்னும் கூனாய் மாற்றிவிட்டது. அவ்வளவு வேதனை. அவள் நடக்கிற நடையை கொஞ்சம் யோசிச்சுப்பார். எப்படி நடக்கிறா தெரியுமா அவளுக்கு? அவளுடைய பூமியை பார்த்து நடக்கிறாள். அவள் வாழ்நாள் முழுக்க பூமியை பார்த்தா நடக்கிறாள். வானம் பார்க்க முடியாத நிலை. ஆனா இன்றைக்கு நம்மள பலரை கர்த்தர் வானம் பார்க்கிற நிலைமையில வச்சு பூமியை தான் நடந்துட்டு இருக்கோம். பூமிக்குறிகளையே நாடிக்கொண்டிருக்கிறோம். எந்த நேரமும் எதை உண்போம், எதை உடுப்போம், எதை சாப்பிடுவோம், எப்படி இருப்போம் சொல்லி இந்த பூலோகத்துக்கு உறுதியை தேடுகிறோமே தவிர, நாம் பரலோகத்துக்கு உறுதி எப்போது பார்க்கிறோம்? பொன்னம்மா சன்னியாசில ஒரு பரிசுத்தவா இருந்தார்கள். 98 வயசுல கர்த்தர்கள் நித்திரை அடைஞ்சாங்க. அவங்க எங்க குடும்பத்தில் 4 தலைமை அழிந்தவர்கள். அவர்கள் ஒரு காரியத்தை சொல்லுவாங்க, இந்த பன்றி இருக்கு பாருங்க, எப்பயுமே கீழேயே மேஞ்சிட்டு இருக்குமா, ஆனா ஒரே ஒரு சமயம் வானத்தை பார்க்கணும். எப்படின்னா, ஒருத்தன் வந்து 4 காலியும் கட்டி உடையில ஒரு கம்பை போட்டு தோல்ல தூக்கிட்டு போறான், அப்பதான் வேலை பார்த்து ஓடு கத்துமா, ஆண்டவனே ஆண்டவனே என்ன காப்பாத்து. சாகர நேரத்தில் தான் சர்வேசனா சர்வேசன கர்த்தர் நோக்கி தேடுறதாமே. தேவன் பிள்ளானால் இந்த கூனியை பொறுத்த மட்டும் அவள் மேல் நோக்கி பார்க்க முடியாதவள், எப்போதும் கீழ் நோக்கியே பார்த்து நடந்து கொண்டே இருக்கிறாள். ரெண்டாவதாக, அவளால் முன்னோக்கி பார்க்க முடியாது. ஏன்? அவள் ஒரு கூனி. அவள் நடக்கிறப்ப இப்படி பார்த்து நடக்க முடியும், இப்படிதான் பார்த்து நடக்கணும். முற்போக்கு, ஏ ஃபார்வர்ட் சைட், ஏ ஃபியூச்சரிஸ்டிக் பர்பஸ், பெர்ஸ்பெக்டிவ் இல்லாத ஒரு நிலை அவளுடைய வாழ்க்கை. அவள் நேர் நோக்கி பார்க்கவே முடியாது, எப்பயும் தரை நோக்கி தான் பார்ப்பான். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஆனா இன்னைக்கு கர்த்தர் நம்மளை எத்தனையோ பேருக்கு நேர் நோக்கி நடக்கிற பாதையை கொடுத்திருக்காரு. தரையை பார்த்தா வந்துருது. நாம் நேரே பார்ப்பதில்லை, நாம் கீழே தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் சொல்ல, அவன் கண்களை ஏறெடுத்துப்பார், அவன் கண்களை ஏறெடுத்துப்பார். ஆபிரகாமே ஆபிரகாமே, ஈசாக்கை கொண்டு வந்து பலிபீடத்தில் வைத்துவிட்டு, என்னுடைய சந்ததி, என்னுடைய சந்தானம், என் எதிர்காலம், என் வாஞ்சை, என் ஆசை, என் அபிலாஷைகள், என்னுடைய எல்லா பாரம்பரியமே பலிபீடத்தில் வந்துவிட்டது, அழாத கண்களை ஏறெடுத்துப்பார், அங்கே இருக்கிறது தீர்வு. உண்மையா சொல்றேன், கண்களை ஏறெடுத்து பார்க்கலாம், ஆட்ட பார்த்துக்க மாட்டான். ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன், அந்த பிள்ளையை கொண்டு அதோட கதை முடிஞ்சுன்னு நினைச்சிருப்பான். ஆனால் அதை வைக்கிறான். கர்த்தர் சொல்றாரு, நீ கண்ணை எடுத்து பார்த்தாக்க ஆடு இருக்கு. இந்த ஆடு எப்படி வந்து தெரியுமா உங்களுக்கு? நான் ஒரு சின்ன ஒரு கண்டுபிடிப்பு வைத்திருக்கிறேன். இந்த மலை இந்த மாதிரி இருக்கு. ஒவ்வொரு அடி எடுத்து ஆபிரகாம் வைக்கின்ற போது, ஈசாக்கு வைக்கின்ற போது, இங்க ஒரு அடி எடுத்து வச்சு ஒரு காடு வந்துச்சு. இவன் மேல வர்றவரைக்கும் தெரியல. அந்த பக்கம் பார்த்தால் 2 கேமரா பொறுத்து நீ வேணா நீங்க பார்க்கலாம். அந்த பக்கம் ஆடு ஏறுகிறது, இந்த பக்கம் ஆபிரகாம் ஏறுகிறான். முகத்திற்கு வருகிற வரை ஒருவர் ஒரு முகத்தை பார்க்கவே இல்லை. பிள்ளையை அவன் கொண்டு வந்து பலிபீடத்தை வைக்கின்ற போது கண்ணீர் மறைக்கிறது. வேதனையோடு கூட கத்தி ஓங்கி கண்ணை மூடிக்கொண்டு வெட்ட வந்த கத்த, கண்ணை ஏறெடுத்து பாருப்பான்னாரு. கண்ணை திறந்து பார்த்தா அங்க என்ன இருக்கு? ஆடு இருக்கு. எக்ஸாக்ட் டைம்ல ஆடு மேல வந்துச்சுங்க. ஆடு லேட்டா வந்தாலும் ஆடு காலி. ஆனா God is never too late, not too early, just on time. ஆண்டவர் ஒரு சூப்பர் ஜெர்மன். ஹல்லேலூயா. ஜெர்மன்ல வந்தபோது எங்களுக்கு சொன்னாங்க, நீங்க வாட்ச பார்த்தா, இல்ல நீங்க பஸ் வர்ற டைம் பார்த்து வாட்சை நீங்க மாத்திக்கலாம். பஸ் வர டைம் பார்த்து வாட்சை நீங்க மாத்திக்கலாம். அதான் ஜெர்மனியுடைய பங்க்சுவாலிட்டி. ஆனா எங்க தேவன் சூப்பர் ஜீவன். ஹல்லேலூயா. என் கர்த்தரோ ஒரு நானோ செகண்ட்ல உங்களுக்கு வருவார். ஆமென். ஒரு நானோ செகண்ட் கூட அவர் லேட் ஆக மாட்டார். 1000 ஒன்றுதான் நானோ செகண்ட். கர்த்தர் சரியான நெட்வொர்க். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் மூழ்கிற நிலைமையில யாரா இருந்தீங்கன்னா, பாஸ்டர் இது பிரச்சனை, இது முடிஞ்சு போச்சு, இங்க பிரச்சனை, இது முடிஞ்சு போச்சு, இனி டாக்டர்ஸ் கைவிட்டாங்க, இனி வாழ வழியில் சொன்னா, இன்றைக்கே கர்த்தங்களோடு இடைபடுகிறார். ஆமென். விசுவாசிங்க. விசுவாச தேவனுடைய மகிமை நீங்கள் காண்பீர்கள். விசுவாச தேவனுடைய மகிமை நீங்கள் காண்பீர்கள். மலேசியால மரணத்தின் மறுபக்கத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். கடைசி நாள் 5வது நாள் நினைக்கிறேன், 4வது 5வது நாளோ. மோட்சம் அதான் தலைப்பு, கடைசி தலைப்பு. பேசி முடிச்சுட்டு கொலாப்ஸ் ஆயிட்டேன். அப்படின்னு அவர் டாக்டர் கொண்டு போனாங்க. பிறகு சுகமாய் அடுத்த நாள் காலையில் தாய்பிங் போய், பிறகு மலாக்கா போய், ஆஸ்திரேலியா போய், நியூசிலாந்து போய் வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். 1 மாசம் கழிச்சு வந்து சேர்ந்தேன். நான் அந்த நாளை வரப்பதில் வேடிக்கையா சொல்லுவேன், என் வாழ்க்கையிலேயே டெமான்ஸ்ட்ரேஷனோட முடிச்ச ஒரே லெக்சர் அதுதான். மோட்சத்தை குறித்து பேசிட்டு கொலாப்ஸ் ஆனேன். ஆனா இன்றைக்கு நான் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கேன், ஓடிக்கொண்டுதான் இருக்கேன். அல்லேலூயாமே. கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவனுடைய கிருபைக்காக நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஏன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, கர்த்தர் நாள் கொடுக்கிற வரைக்கும் எவனை எடுக்க முடியாது, கர்த்தர் கூப்பிட்ட வரை யாரும் அதை தடுக்க முடியாது. நான் உயிரோடு இருந்தா அவருக்கு உடன் ஜீவன், அவருக்கு லாபம். நான் மறித்தால் எனக்கு லாபம். நான் அவர் மார்பில் இழைப்பார். மொத்தத்தில் நான் அங்கே போனால் அவர் என்னோடு இருப்பார், நான் இங்கே இருந்தாலும் அவர் என்னோட கூட இருப்பார். மொத்தத்தில் இடம் மாறப்போ, இடம் மாறுமே தவிர நிலை மாறப்போவது இல்லை. அதுக்காக இப்ப கவலைப்பட்ட அவசியமே இல்லை. நான் இப்ப மரணத்துக்கு பேசுறதே கிடையாது. ஏன் என்று கேட்டால், கர்த்தர் வச்சிருக்கிறதே வச்சிருப்போம், எவனும் அதில் இருந்து ஒன்றையும் எடுக்கவே முடியாது. கர்த்தர் திருநாமத்திற்கு உங்கள் தலையில் முடியெல்லாம் கர்த்தர் எண்ணி இருக்காராம். ஆமென். தலையில் விழுற முடிய நம்மளால எண்ண முடியல, அவ்வளவு இருக்கு. எனக்கு ஞாபகம் இருக்கு, எனக்கு 22 வயசு 23 வயசுலயும் நான் டிரான்ஸ்போர்ட் வேலை செய்யணும், டிசிப்ளின் அத்தாரிட்டி, பயங்கரமான வேலை. 100 பேரை நான் டிஸ்மிஸ் பண்ணோம். அப்படிப்பட்ட ஒரு வேலை அது. அந்த வேலை இருந்த போது தலையெல்லாம் முடி கொட்டும். அந்த அந்த ஹீட், அந்த டென்ஷன் ஒரு பக்கம், ஹீட் ஒரு பக்கம். அப்ப எனக்கு ரூம்மேட் சொன்னா, பிரேம் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும். ஏன்னு கேட்டேன். இல்லைன்னா மகன் ஒன்ன தாத்தான்னு கூப்பிட போறான், அவ்வளவு முடி கொட்டுவோம் தலையில இருந்து. கேசவர்த்தனி வாங்கி கொடுத்தான், அது பெண்கள் யூஸ் பண்றது. அந்த வாசனையே நமக்கு சரி வரல, நீயே வச்சுக்கோன்னு கொடுத்துட்டேன் நானு. ஆனா இப்ப பாருங்க, அப்படியும் பெருசா கொட்டல, கொஞ்சம் அங்கங்க வெள்ள வெள்ள வந்திருக்கு, முடி பெருசா கொட்டல. என் தேவன் தலையில முடியெல்லாம் எண்ணி இருக்காரு. இங்கிலீஷ் எப்படிதான் இருக்கு, ஆல் த ஹேர் ஆன் யுவர் ஹெட் ஆர் நம்பர்ட். ஆனா நம்பர் பண்ணி வச்சிருக்காராம். ஒரு ஹேர் விழுந்தோம் தெரியும், ஓ 1123 இஸ் ஃபாலன் எழுதிக்குவார் புக்ல. அப்படியே பேலன்ஸ் பண்ணிட்டே வர்றாரு. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆமென். தேவன் பிள்ளையை கர்த்தனோடு கூட பேசுகிறார். குருவி பறவை வானம்பாடியை போஷிப்பிக்கிற தேவன், காட்டு புஷ்பத்தை உடுத்து வைக்கிற தேவன், உன் தலையுள்ள முடியெல்லாம் எண்ணிருக்க தேவன், உன்னை ஒருத்தனும் தொட விட மாட்டேன். ஏன், நான் உன்னை தொட விட கண்ணின் மணியை தொடுகிறேன். ஆமே. கண்ணின் மணியை தொட முடியுமா? தொட்டு பாருங்க பக்கத்தில் கொடுங்க. அதிர்ச்சி செயல் கண்ணு தானா முடியும், தொடவே முடியாது. நம்ம கண்ணே ஒருத்தன் தொட முடியான்ற போது ஆண்டவர் கண்ணை தொட முடியுமா? ஹல்லேலூயா. நீ கண்ணின் மணியா இருக்கிற கர்த்தரை காப்பாற்றுகிறார். ஏன்னா எல்லாரும் கைவிட்ட நிலைமையிலையும் தேவன் அவளுக்கு மீது கரிசனம் கொண்டபடினாலே அவளுக்காய் அவர் கரிசனம் கொண்ட தேவனாக இருக்கிறார். அவள் எல்லாவற்றையும் விளக்கிறாள். அவள் தன்னுடைய செல்ஃப் கான்பிடன்ஸ், தன்னுடைய சுய நம்பிக்கையை அவளிடந்திற்கு இழக்க முடியும். அதனால எமோஷனல் பிரேக் டவுன், அவள் உணர்ச்சி வயப்பட்டு அவளுடைய முழுதுமாக அவள் டிப்ரெஷனுக்குள்ளே கடந்து சென்றிருக்க முடியும். பல்வேறுபட்ட போராட்டங்கள், ரத்த அழுத்தங்கள் வந்திருக்க வேண்டும், நர்வஸ் பிரேக் டவுன் வந்திருக்க வேண்டும். எல்லாம் இந்த ஒரு நிலைமையில் அந்த பிள்ளை இருக்கிறாள். கடைசியாக வாழ வேண்டும் என்ற ஒரு ஆசையே இல்லாம போய் ஒரு நடைபெணமாய் அலைகின்ற ஒரு ஸ்டேஜில் அவ இருக்கா. ஆனாலும் அவட்ட ஒரு நல்ல குணம் சினிமா கொடுங்க, அதை தான் நான் நீ பேச போறேன். என்ன நல்ல குணம் சொல்லுங்க, நல்ல கவனிங்கள். அவட்ட ஒரே ஒரு நல்ல குணம் இருந்தது, எல்லாவற்றையும் இழந்தாள். ஆலயத்தின் மீது, ஆண்டவர் மீது நம்பிக்கை இழக்கல. இதுதான் அவளிடம் நான் படித்துக்கொள்ள ஒரு காரியம். அவள் நிமிரக்கூடாதவள் தான், அவள் நிலம் பார்த்து நடப்பவள் தான், முன்னோக்கி பார்க்க முடியாதவள், எப்போதும் பின்னோக்கி பார்த்துதான் அவள் நடக்கிறாள். அவளுக்கு உறுதுணையா யாரும் இல்லை, அவளுக்கு உதவி செய்ய அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் கூட ஒரு நல்ல காரியம் அவளிடத்தில் இருக்கிறது. ஆலயத்துக்கு ஒழுங்கா வந்தான். நம்ம வருவோமா? மம்மி எனக்கு ஷர்ட் நல்லா இல்ல, நான் அடுத்த வாரம் வரேன். மம்மி எனக்கு ஜாக்கெட் நல்லா இல்ல, அடுத்த வாரம் நான் போறேன் ஜெயிச்சு. மம்மி இந்த மாதிரி ட்ரெஸ்ஸோட நான் போன போற வாரம் இதான் போட்டு போனேன், அப்பெல்லாம் என்ன என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிரிப்பாங்க, நான் சர்ச்சுக்கு போக மாட்டேன். எத்தனை பேர் பண்றாங்க, எத்தனையோ செய்கிறார்கள். ஆலயத்துக்கு ஏங்க நீங்க போகல? எங்க அண்ணா அழகா சொல்லுவாரு, எங்க உங்க ஹஸ்பண்ட காணல, அவருக்கு இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு வந்து அவருக்கு வந்து டியூட்டி போட்டா, அதனால அவர் ஹோம் செல்லுக்கு வரல, ஹவுஸ் கிரைஸ் வரல. சரி, ஏங்க நீ வெள்ளிக்கிழமை ஜபத்துக்கு அவரை காணல? இல்லைங்க, அவர் சொல்லுவாரு, இல்லைங்க பாருங்க, இன்னைக்கு பாருங்க, எனக்கு டைட் ஷிப்ட் போட்டாங்க, எப்படியும் சிஸ்டர் வருவாங்க, வீட்டு ரெப்ரஸன்டேட்டிவ் சிஸ்டர் வருவாங்க. சரி, ஃபாஸ்டிங் பிரதர் எங்க பிரதர் உங்களை காணல? ஃபாஸ்டிங் பிரதர் அன்னைக்கு தான் ஆபீஸ்ல முக்கியமான மீட்டிங் ஜிஎம்ஓட, சிஸ்டர் வருவாங்க. கடைசி சண்டேவே மிஸ் இது ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகும். ஹோம் செல்ல ஆரம்பிச்சு, வெள்ளிக்கிழமை ஜபத்துல ஆரம்பிச்சு, பிறகு உபாசம் கூட்ட ஆரம்பிச்சு, கடைசி சண்டேவும் போயிடும். ஏங்க சண்டே வரல, சிஸ்டர் வருவாங்க. எனக்கு பாருங்க, ஒரே வேலை 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 தானே. சமீபத்தில் ஒரு பிள்ளை சொன்னாலும் கேட்டேன், எங்கப்பா சண்டே சொன்ன காணலையே, உங்களால் தானே? எனக்கு புரியல, என்னால்தான் ஏதாவது சுட்டி டீட்டி போட்டோம்னு சொல்லி, சரி ஓகே சொல்லி நான் உனக்கா ஜெபிக்கிறமா கட்டாயம் சேர்த்துக்குவான். அப்புறம் ஆன்டி கிட்ட சொல்றேன், ஆன்டி நீங்க தான் வேலை கிடைக்கணும்னு ஜெபம் பண்ணீங்க, சண்டே வேலை கிடைச்சிருக்கு. சண்டே வேலை கிட்ட அவங்க ஜெபம் பண்ணவே இல்லை, அது வேற யாரோ கொடுத்துருக்காங்க, ஆண்டோ கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. சண்டே வேலை ஆச்சரியமா இருக்கு எனக்கு கேட்பதற்கு. நான் சொன்ன, எப்பா சண்டே வேலையை கத்து கொடுக்க மாட்டாரு, ஏன்னா தன்னுடைய நேரத்தை எடுத்து கொண்டு போய் அவரு உலகத்துக்கு கொடுக்க மாட்டார், அவரால் வேற நேரத்தில் வேலையை உண்டாக்க முடியுமாமே. கத்தர் சூதரம். அப்ப எங்க அண்ணன் சொல்லுவாரு, எதுக்கு எடுத்தாலும் நான் சிஸ்டர் வராங்க, சிஸ்டர் வராங்க சொல்ல, இந்த நிலையிலே சிஸ்டர்கள் எல்லாம் பரலோகம் போக, மிஸ்டர்கள் எல்லாம் கைவிடப்படுவாங்க. ஆமே. கத்தர் சோதர், இந்த சேர்ச்சில் மிஸ்டர்களும் நல்ல மிஸ்டர்கள் நிறைய இருக்காங்க, கத்தவங்களை ஆசிப்பாரு. வராத மிஸ்டர்கள் இது போய் சொல்லுங்க, இப்படி சொன்னாரு பாஸ்டர்னு சொல்லி. அவர் என்ன அடிக்க வரதுக்கு நான் ஓடிடுவேன், நீங்க தைரியமா சொல்லலாம். இன்னைக்கு நைட்டு ட்ரெயினை முடிக்கிற கத்திரிக்க சுத்தம். ஒரு நல்ல குணம் அவளிடத்துல தேவனுடைய சமூகத்துக்கு வருகிறார். சங்கீதம் 119:72 வாசிங்க, 127 வாசிங்க. சங்கீதம் 119:72, பிறகு 127 வாசிங்க.
அநேகமாயிரம் பொன் வெள்ளிய பார்க்கலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம்.
127.
ஆதலால் நான் பொன்னிலும் பசும்பொன்னிலும் அதிகமாய் உமது கற்பனைகளை பிரியப்படுகிறேன்.
ஹல்லேலூயா. என்கிட்ட ஒண்ணுமே இல்ல ஆண்டவரே, பொன் இல்ல, வெள்ளி இல்ல, நான் பொன்னையும் வெள்ளியும் நான் தேடவில்லை. அநேகமாயிரம் பொன் வெள்ளியை காட்டிலும் எது சிறந்தது? உடைய வசனம், உடைய வேதம். இதனுடைய சமூகத்தை உள்ளாடி தேடி ஓடி வருகிறார். ஹல்லேலூயா. ஆமென். எங்க சர்ச்சில் ஒரு பிரதர் இருந்தார், கேளுங்க, அவர் ரட்சிக்கப்பட்டார். ரட்சிக்கப்பட்ட போது சண்டே டியூட்டி போட்டாங்க. அவர் போனார், வண்டுப்பு கிட்டாரு, சண்டே எனக்கு லீவ் வேணும், ஏன்னு கேட்டான். நான் சர்ச்சுக்கு போனேன், நான் கூட தான் கேத்தலிக், நான் இத்தாலிக்காரன், நான் கூட தான் கேத்தலிக், நான் போகலண்ணா, நீ போகல பட் நான் போய் ஆகணும்ண்ணா, போ. அப்போ எனக்கு கொடுக்கலாம், என்ன பண்ண, வேலையை விட்டுருவேண்ணா. வேலையை விட்ட நம்ம ஜமீன்தாரன் சொல்லலாம், ஓகே சூஸ் பண்ணுவானுங்க, நீ ஒன்னா தேதி சம்பளம் வாங்கிட்டு போ, சூஸ் அமைச்சு விட்டுருவாங்க. இவன் கேட்டானா, வேலையை விட்டுருவியா? சரி, வேற என்னதான் உனக்கு வேணும்? அவன் தவறி வார்த்தையை விட்டான். இப்ப இவர் கேட்ட சண்டே லீவு கேட்டார், அதுதான் போனார். ஏன்னா அந்த முந்தின நாள் தான் ஜெவமணிக்கு நைட் ப்ரேயர்ல ஒரு பாச சண்டே வேலை போட்டா இப்ப செஞ்சு கொள்ள முடியாத, நான் என்ன பண்றது தெரியல, போய் கேளு அப்படின்னு கேட்டா கொடுப்பானு சொல்லி அப்ப நான் ஜெவம் கர்த்தர் ரேக்கா யாவும் செய்து முடிப்பார், கர்த்தா அவனுக்கு கிருபி என்று உள்ளது, உங்க கருத்தின் நிகழ்வார்கள், ஜெவம் பண்ணி போய் கேளுங்க கொடுப்போம். இவர் நேரம் போனா எனக்கு வேணும்னு முடியான்ட்டான். அப்ப கொடுக்கலாம், என்ன பண்ணுவேன், வேலையை விட்டுருவேன் அப்படின்னா திடீர்னு யோசிச்சா. அப்போ வேற என்ன வேணும் உனக்குன்னு கேட்டான். இவர் பண்ணாரு, ஒரு 200 மேல, 200 மார்க், அப்ப மார்க் 200 மார்க் மேல ஒண்ணு சம்பளத்துல, சரி போ எடுத்துக்கோ. இவர் எதுக்கு போனாரு? சண்டே லீவ் வேணும்னு கேட்க போனவரு 200 மார்க் இன்கிரிமெண்டோட விட்டு அடுத்த சண்டே சார்ஜ் கொடுத்தாரு. எல்லாருக்கும் ஒரு சேலஞ்ச். இன்னைக்கு வரையும் நான் மறக்கதில்லை, அவர் என்ன மறக்கா தெரியுமா, இப்போ பாஸ்டரா இருக்காரு, சர்ச்சில் அருள் பவான் சொல்லிட்டு செகண்ட் பாஸ்டர், தேர்ட் பாஸ்டர், அவர் பாஸ்டர் இருக்காரு. பாருங்க, அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையில என் தேவனுடைய சமூகத்தில் நான் வருவேன். இத்தனைக்கும் அவர் ஒரு பிலீவர், அவர் நான் பிரசங்கம் பண்ண சொல்லல, அவர் ஒரு பிலீவர், அப்பதான் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருள்ள வந்திருக்காரு. அவர் போய் சண்டே நான் சர்ச்சில் தான் இருப்பேன், நேரம் போய் கேட்டாரு கர்த்தர் கொடுக்கறதையும் எப்படி கொடுத்தாரு, கூடவே இன்கிரிமெண்ட் சேர்த்து கொடுத்துட்டாரு. ஹல்லேலூயா. நீங்க தைரியமா போய் கேளுங்க, ஞாயிற்றுக்கிழமை எனக்கு வேலை போடாதப்பா, ஏன்னா கர்த்தருடைய ஆலயத்தில் எனக்கு பணி உண்டு. ஆமீன். கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. தேவனுடைய ஊழியத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்தா தேவன் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். கர்த்தர் மற்ற எல்லாரும் காட்டிலும் உயர்வா வச்சிருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவனுடைய சமூகத்துக்கு நீங்க பாருங்க, உலகத்தில் வேற யாருமே உங்களுக்கு சமாதானம் கொடுக்க மாட்டேன், தேவனுடைய சமூகம் தான் சந்தோஷம். எப்படி வர்ஷிப் பண்ணீங்க நீங்க? என்ன நடக்குது? உள்ளத்திற்கு பாரத்தெல்லாம் இறக்கிறீங்க, உள்ளத்திற்கு வேதனை எல்லாம் இறக்குறீங்க, உள்ளத்துக்கு கண்ணீர் எல்லாம் இறக்குறீங்க. கர்த்தர் விடுவிக்கிறார். துதிக்கிற போது கிருபை பெருகுகிறது. உங்களுடைய வேதமேன் மன மகிழ்ச்சியா இல்லாதிருந்தால் என் துக்கத்தெல்லாம் அழிஞ்சு போயிருப்பேன் சொல்லி சங்கீதக்காரன் சொல்றான். கர்த்தருடைய வேதம் நம்முடைய மனமகிழ்ச்சி. துதி வேலை ஒரு விசேஷமான ஒரு வேலை. கர்த்தரை துதித்து நாம் விடுதலை பெறுகின்ற ஒரு வேலை இது. ஹல்லேலூயா. தேவ வசனமோ நம்மை வாழ வைக்கிற ஒரு வேலை. வாழ்வு தரும் வசனம். ஆண்டவரே உம்மை தெரிந்து யாரிடத்தில் போவோம்? வாழ்வு தரும் வசனம் எல்லாம் உம்மிடம் தான் உண்டு. ஹல்லேலூயாமே. கர்த்தர் கொடுக்கிறவ இங்கதான் இருக்கு. உங்களுக்கு இங்கேதான் உங்களுக்கு ஆறுதல். வாங்க கர்த்தருடைய சமூகத்துக்கு. உங்கள் வாழ்க்கை இருந்த நிலை இருக்க போதில்லை. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றவல்ல தேவனாய் இருக்க கர்த்தர் திருநாமத்தில் மேம்படாமே தேவனது செய்யவல்ல. என் ஊழியத்தில் எங்கெங்கயோ எவ்வளவு இடங்கள் நான் பார்த்திருக்கேன். பெரிய படுத்த மேதாவிகள் இருந்து எடுத்து படிக்காத பாமர மக்கள் வரைக்கும் எல்லாருக்கும் ஆத்மா ஒன்றுதான். மண்டையில வித்தியாசம் இருக்கலாம், அழகுல வித்தியாசம் இருக்கலாம், பணத்துல வித்தியாசம் இருக்கலாம். ஆனால் ஒன்றே ஒன்று, நீங்கள் ஆத்மாத்தை பார்க்கப்போ ஆத்மான வித்தியாசம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே ஆத்மா தான். மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல எல்லாருடைய ஆத்மா ஆண்டோட வாஞ்சித்தான் கதறும். எனவே எல்லாருடைய ஆத்மா தேவை ஆண்டவர் தான். ஆண்டவரை வைக்க வேண்டிய இடத்துல என்னென்னயோ போட்டு பாக்கற எதுவுமே நிரம்பாது. அதான் நான் இங்கிலீஷ் சொல்லுவேன், There is a hole in every soul which is big enough only for God to fill in. ஒரு பசில் ஆடுறோம் பாருங்க, அந்த பசில் பாருங்க, 1000 பீஸ் இருந்தாலும் ஒரு பீஸ் இருக்கிற இடத்துக்கு 100 பீஸ் நீங்க பொருத்த முடியாது. அந்த கட்டைசே ஒண்ணு நிக்கிது, அதுக்கு எதை போட்டாலும் நிக்க மாட்டது. அதுக்கு பொருத்தமானது வந்தாதான் பொருத்தம். இன்னைக்கு சோல்ல நீங்க உங்க வேலையை வைக்க வேண்டிய இடத்துல வேலையை வைங்க, வேட்டுக்காரி வைக்க வேண்டியது வீட்டுக்காரி வைங்க, அம்மா அப்பா வைக்க அம்மா அப்பா வைக்க எல்லாம் வைங்க ஐயா. ஆனால் தேவனுக்கு என்று நடுவில் ஒரு பெரிய ஒரு ஹோல் இருக்கு. அந்த ஹோல்ல போய் வேலையை வச்சுங்கன்னா அது தபக்குன்னு விழுந்துரும். அதுக்குள்ள படிப்பு வச்சா அது விழுந்துரும். அதுக்குள்ள மனைவி வச்சா விழுந்துரும். யார் வச்சாலும் விழுந்துருவாங்க. ஏன்னால் அதை ஃபிட் பண்றதுக்கு தேர் இஸ் அ ஹோல் இன் எவரி சோல் which can be big enough only for God to fill in. தெய்வம் ஒருவராலே மாற்றம் நிறைவு செய்யக்கூடிய ஒரு வெற்றிடம் ஒவ்வொருடைய ஆத்மாவில் உண்டு. அதுல வேற எதையுமே வச்சு நம்ம நிரப்ப முடியாதாமே. கர்த்தர் ஒருவரை வச்சா நீங்க நிரப்பணாமே. இந்த மாலை வெள்ளை கட்டாதிதான் நம்மளோட கூட பேசிக் கொண்டிருக்கேன். இந்த பெண்ணை பாக்குறப்ப உண்மையை நான் ஆச்சரியப்பட்டு போகிறேன். உண்மையை யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரிதான் என்ன சொல்லுவா? ஒரு சின்ன தலைவர் இருந்தா ஆண்டோட கொஞ்சம் சேர்த்துக்க வர மாட்டேன்றாங்க. இதை விட அநியாயம் தெரியுமா உங்களுக்கு? ஏன் சிஸ்டர் சேர்ச்சுக்குள்ள என்ன பாஸ்டர் உங்க சேர்ச்சுல அன்னைக்கு வந்து அந்த சிஸ்டர் பிரைஸ் லார்ட் சொல்ல அடப்பாவிடா அந்த சிஸ்டர் பிரைஸ் லார்ட் சொல்லி இந்த அம்மா ஆண்டருக்கே சூஸ் லார்ட்னு சொல்லிட்டு விட்டாங்க. இப்ப சர்ச்சுக்கெல்லாம் யாருக்கு யாருக்கு நஷ்டம்? யாருக்கு நஷ்டம்? இன்றைக்கு யாரோ ஒருத்தர் பிரைஸ் லார்ட் சொல்லன்றதுக்காக சர்ச்சுக்கு அப்படி இருக்கு. நடக்குது என்னெல்லாம் நடக்குது இன்றைக்கு உலகத்துல. தினகண்ணையா ஒரு காரியத்தை சொன்னாங்க. ஒருத்தர் முதல் முறையா சர்ச்சுக்கு வந்திருந்தாராம். அன்றைக்கு புதுசா ஒரு பாஸ்டர் வந்திருக்காரு. ஒரு சின்ன ஆலயம் போல் இருக்கு. எல்லாரும் மீட் பண்ணிருக்காரு. அதுக்கு பிறகு இந்த ஆளை காணவே காணுமா? யார? இந்த புதுசா வந்தவரை. 2 வருஷம் கழிச்சு இந்த பாஸ்டர் டிரான்ஸ்பர் பண்றாங்க இன்னொரு இடத்துக்கு போகணும். 2-3 வருஷம் கழிச்சு போற போது மைண்ட்ல உதிச்சுதான், நான் வந்த புதுல யாரா செஞ்சு எல்லாம் செய்யும் போது திடீர்னு ஞாபகம், அப்ப ஒரு மனுஷன் வந்தானே நான் சந்திச்சேனே, அதுக்கு பிறகு சந்திக்கவே இல்லையே. அப்ப கேட்டாரா மூப்பர்ட்ட, அந்த ஆள் அவன் ஊர்ல தான் இருக்காரு. எங்க இருக்கா இந்த அட்ரஸ்? வாங்க போய் பார்க்கலாம். நடந்த சம்பவம் நேரா போய் கேட்டாராம். பார்த்தனா பாச வாங்க வாங்க உள்ள கூப்பிட்டுருக்காரு, காஃபி எல்லாம் கொடுத்துருக்காரு, நல்லா இருந்துச்சு. அவங்க கேட்டாங்க எல்லாம் இருக்கட்டும் ஐயா, எனக்கு ஒரே ஒரு கவலை. நான் ஊருக்கு வந்தபோது பாஸ்டராய் வந்தபோது நீங்க வந்தீங்க சர்ச்சுக்கு, நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இன்னைக்கு ஊரை விட்டே நான் போக போறேன், வேற சர்ச்சுக்கு என்ன டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க, ஏன் நீங்க வரலன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அவர் சொன்னாராம், பாஸ்டர் ஆண்டவருடைய சமூகம்னா ஒரு பரிசுத்தமானது. நான் இதான் பரிசு பண்ண இல்ல. பின்ன யாரு இந்த டிரான்ஸ்லேட் பண்ணார்? அவரு என்ன பண்ணாரு? ஷூவை போட்டுக்கிட்டு புல்பீட்ல நின்றார். பாஸ்டர் என்னால் தாங்க முடியாது. இது உங்களுக்கு இங்க இருந்தா புரியாது, இந்தியா மலேசியா வந்தா புரியும். மலேசியால பைபிள் ஸ்கூல்ல என்ன கேட்டார் அவர், பாஸ்டர் டேனியல் கேட்டார், பாஸ்டர் ஐ ஹோப் யூ ஓன்ட் மிஸ்டேக் இட். நான் என்னன்னு கேட்டேன். அவர் சொல்றது இதை பார்த்தா பெரிய பாவமெண்ட் வந்து மாதிரி அவர் ரொம்ப இதா சொன்னாரு. சொன்னாரு, நார்மலி திஸ் சைட் ஆஃப் திஸ் வேர்ல்டு வி டு நாட் வியர் ஷூஸ் in the pulpit. But this is not a church, it is only a Bible school. Even Bible school we treat it as a pulpit. அது வரைக்கும் சந்தோஷம், அவ்வளவு ட்ரீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். நான் அதுக்காகவே ஷூ கட்டுறேன்னு போயிருந்தேன். ஷூ போட்டு அங்க நிக்கணும் அவசியம் கிடையாது. அதை நம்ம பெருசா இங்க ரெஸ்டாரண்ட் நினைக்கிறது இல்ல. இங்க ஹேட்டை கழட்டுவாங்க, அங்க ஷூ கழட்டுவாங்க மரியாதைக்காக. ஆமீன். கர்த்தர் சோத்திரம். அப்ப சொன்னாலும் ஷூ வச்சுக்கிட்டு முன்னாடி வந்தாதான். அவர் பாச சொன்ன, ஐயோ அதை என்னிடம் ஆரம்பத்திலேயே கேட்டிருக்கலாமே. அந்த மனுஷனுக்கு மரக்காலு, என்ன ப்ராஸ்டிக் லெக், அவருக்கு பொய்கால் காலை வெட்டிட்டு பொய்கால் போட பொய்கால் ஷூவோட தானே வரும், ஷூ இல்லாமே வரும் அது. அப்படியா பாஸ் ஆகி இதை கேட்டுக்கலாமே, ரெண்டு வருஷம் சபை இழந்துட்டீங்களே, பொய்க்கால பார்த்துட்டு நீங்க சபை இழந்துட்டீங்களே, ரெண்டு வருஷம் எவ்வளவு இழந்திருப்பா யோசிச்சு பாருங்க. ஆமே கத்திர ஸ்தோத்திரம். நான் ஒருத்தர் கேள்வி கேட்க போறேன், நீங்க டக்குனு பதில் சொல்லணும். ஓகே, நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்த ஒருத்தர், எங்க நேத்துக்கு பார்த்தேனே, எங்க பிரதர். சரி ஐயா, உங்களை நான் கேட்கறேன், ஐயா உங்களை கேட்கறேன், எவ்வளவு வருஷமா சேர்ச்சுக்கு வரீங்க நீங்க? எவ்வளவு வருஷம்? 15 வருஷம். 15 வருஷம் கொடுத்த எல்லா செய்தியும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அப்ப வந்து என்ன பிரயோஜனம் நீங்க சொல்லுங்க. 15 வருஷமா என் பெஞ்சாதி என்ன சமைச்சு போட்டான்னு, அவன் சமைச்சு போட்டான்னு எனக்கு தெரியாது, ஆனா அந்த சாப்பிட்டனால உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நான் சொல்ற பாயிண்ட் வரீங்க, 15 வருஷமா பெஞ்சாதி யாருக்கா தெரியுமா? என்ன கேட்டா இன்னும் மோசம். என் வைஃப் சொல்லுவாங்க, மீன் குழம்பு நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, ஐயோ அது கோழி கறிடுவாங்க. நம்ம எதை சாப்பிடறோம் பார்க்காம சாப்பிட்டு இருக்கோம் நம்ம. ஆனால் ஒன்று தெரியும், இன்றைக்கு நானும் 37 வருஷமா இந்த மனைவியோட வாழ்கிறேன். நான் நேத்துக்கு என்ன சமைச்சான்னு மறந்துடுவோம், ஆனா ஒண்ணு 37 வருஷம் அந்த அம்மா சமைக்கிற போட்டுறதுனாலதான் உயிர் வாழ்றோம். அதே மாதிரி நீங்க மெசேஜ மறந்தாலும் அந்த மெசேஜ் தான் உங்களை உயிர் வாழ வைக்கிறது. ஒரு மனுஷன் பாஸ்டர் போய் சொன்னானா, பாஸ்டர் சர்ச்சுக்கு வந்து ஒரு பேர் ஏன்னா ஒண்ணு ஒரு வசனம் உள்ள தங்கல. சரிப்பா சொல்லி ஒரு கூடையை கொடுக்கிறார், ஒரு கூடை கார்பெட், ஒரு கார்ப அதை குடி சொல்றா தண்ணி பிடிச்சிட்டு வானாராம். இவன் முதல்ல யோசிச்சா கூடையில் தண்ணி தாங்க, நீ பிடிச்சிட்டு வானாராம். அவன் கொழாடியில போய் நிக்க 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 நீ பார்த்தா தண்ணி பாடு ஓடிக்கிட்டே இருக்கு. அவன் வந்து கேட்டானா, கூடையில எப்படியா தண்ணி பிடிக்க முடியும், இவ்வளவு நேரம் பிடிச்சியே கொஞ்சம் கூட தண்ணி இல்லையா? இல்ல. ஆனா என்ன ஆயிருக்கு பாரு, கூட கூடையில் எட்டி பார்த்தா மண்டையில போய் முடிச்சுதான், கூடையில் இருக்கு ஊத்த எல்லாம் போயிடுச்சு, எல்லா அழுக்கும் போயிடுச்சு. கூடையில தண்ணி நிக்கலன்னா கூட தண்ணி ஓட ஓட உள்ள இருக்கு ஊத்த தானா போகும். தேவன் பிள்ளைய சபையில நீ வருகிற போது நீ கேட்கிற வசனங்கள் உனக்கு ஞாபகத்தில் இருக்கோ இல்லையோ அந்த வசனம் உன்னை வாழ வைக்கிறது மட்டும் ஒன்று சுத்திகரிச்சுட்டு இருக்கு, வாங்கி வச்சிருக்கு. கூனியே கூனியே என்னத்தை கண்டாய் இந்த தெய்வத்திலே, கணவர்களை சுமக்கும் வயதிலே நீ வேதனைகளை சுமந்து கொண்டிருக்கிறாயே. உன்னோடு பிறந்தவளெல்லாம் அவள் டேட் பண்ணிக்கிட்டு இருக்கா, கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கா, சந்தோஷமா ஹனிமூனுக்கு போறா, உன்னால மூணு கூட பார்க்க முடியாது, தரையை தவிர எதையுமே பார்க்க முடியாது, ஒரு மனுஷனுடைய முகத்தை கூட பார்க்க முடியாது. உன் முகத்தை பார்க்க எவனும் வராதபடி அவனுக்கு வாழ்க்கையே இல்லையே, எதிர்காலம் இல்லையே, ஒண்ணும் இல்லையே, ஒண்ணுமே இல்லாமல் உன்னை சக்கையாக குப்பையாக படைத்த இந்த தெய்வத்திற்கு தேடி அணி போற அவர் என்ன சொல்வா, அவர் என்னை கொன்று மட்டும் அழகு போவேன். கூரி உண்மையிலே நான் என் உள்ளத்தை தொட்டு ஒரு சாப்டர், அதான் பேசுறேன். என்னங்க வாழ்க்கையில் என்ன இருந்துச்சு சொல்லுங்க, நமக்கு ஒரு நல்ல மெர்சிடஸ் பென்ஸ் கிடைச்சா சேர்ச்சு வருவோம் துதிக்க, அடுத்த வாரம் இருக்க மாட்டேன் கேட்டா மெர்சிடஸ் பென்ஸுக்கு நானே போது அது வந்து ட்ரையல் வெள்ளோட்டுக்கு போயிருக்கேன். கல்யாணம் பண்ண ஆண்டோட ஜெபம் பண்ண வேண்டியது, நல்ல பெண்ணை கொடுத்த உடனே அடுத்த வாரம் இல்லைங்கன்னா ஹனிமூன் போயிட்டேன் வேற, ஒரு 30 நாளும் பௌர்ணமி இல்ல, லேண்டு நினைவு பேர் யாரும் இல்ல அவளுக்கு, அவ வந்தவனே எல்லாம் தள்ளி உட்காருவாங்க இல்ல, அவளுக்கு யாரும் முன்னாடி கூப்பிட்டு வாங்காம முன்னாடி உட்காருக்க மாட்டாங்க, அவ மூலையில எங்கேயோ உட்கார்ந்துருப்பா, ஒத்தரும் திரும்பி பார்க்க மாட்டாங்க, பாஸ்ட் கூட அவ முகத்தை பார்க்க முடியும், இப்படிதான் இருப்பா, இப்படியே இருப்பா. ஒரு நாள் வந்தது, அது அவள் வாழ்வினுடைய விடியலின் நாள், அது அவளுடைய கண்ணீரின் முடிவின் நாள், அது அவளுடைய வேதனைக்கு முற்றுப்புள்ளியின் நாள், அது அவள் வாழ்க்கையிலே சுபமாக ஒரு புதிய அத்தியாயம் தோன்றுகின்ற நாள் அது. அன்றைக்கு யார் வந்தது தெரியுமா, அவளுடைய வாழ்வும் வருங்காலமும் செழுமையும் ஆசீர்வாதமும் நித்திய ஜீவனும் இயேசு என்னும் வடிவிலே வந்தது. ஆமே, இதுவரைக்கும் எத்தனையோ பேர் நின்று இருக்காங்க, அங்கி போட்டிருக்காங்க, பல விதமான அங்கி போட்டிருக்காங்க, தலையில தொப்பியில என்னென்னமோ வச்சிருக்காங்க, ஆசாரியன்னு வர்றாங்க, எல்லாரும் அவங்கள சல்யூட் பண்றாங்க, அவங்க திரும்பி கூட என்ன பார்த்தது இல்லை. அவளை போல நீ சபிக்கப்பட்டவன் சொல்லி மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருவான தவிர என்னை அவர்கள் திரும்பி கூட பார்த்ததில்லை. ஆனால் அங்கே ஆலயத்திலும் பெரியவர் வந்திருக்கிறார், சாலமோனும் பெரியவர் வந்திருக்கிறார், யோனாவிலும் பெரியவர் வந்திருக்கிறார். ஆனா அவர் முகத்தை என்னால பார்க்க முடியாது. பார்க்க முடியாது பரவாயில்ல, வார்த்தையாவது காதல கேட்பேன். ஆமே. நீ நிறைய பேர் சொல்றாங்க, ஆண்டவர் நீ பார்த்திருக்கியா, ஆண்ட வார்த்தையை கேட்டா போதும். ஆமே. அவரை பார்க்க வேண்டிய விதத்தை நாம் நிச்சயமா இப்ப பார்ப்போம். இப்ப யாராவது ஊழியக்கார ஆண்டவர் பார்த்தேன்னு சொல்லிட்டா அவருக்கு பயங்கரமான வரவேற்பு. ஆண்டவர் பார்த்து வந்திருக்காருப்பா, அவர் சொல்றாரு இருக்கலாம், பார்த்திருக்கலாம் இல்லைன்னு சொல்லல. ஆனா கத்த சொல்றாரு கண்டு விசுவாசனோட காணவசம் பறிக்கமான்னு சொல்லிட்டு. ஏன் தெரியுமா? வார்த்தை, வார்த்தை, அப்படி வார்த்தைக்கு சபைக்கு வந்தாதான் வரும். வார்த்தையை கேட்க வரணும். ஹல்லேலூயா. வார்த்தையை கேட்க சொல்ல, அந்த வார்த்தை, நீ ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகமே. உங்களுடைய வார்த்தையிலே சுகம், உங்க வார்த்தையிலே மதுரம், உங்க வாழ்க்கை வார்த்தையிலே என்ன சந்தோஷம். ஆண்டுடைய வார்த்தையை அவள் கேட்கிறார். கர்த்தர் வந்துட்டார். வந்து என்ன பண்ணாராம், இந்த வாசிங்களை என்ன அழகா இருக்கு பாருங்க. அப்பொழுது எங்கது யா 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியுடைய ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவு நிமிரக்கூடாது கூனியாய் இருந்தாள். ஏசு அவளை கண்டு பார்த்தது பார்த்தார். யார போய் பார்த்தாரு பாருங்க, சபையில யார பார்ப்பாங்க? பணக்காரங்களை, பெரிய பகட்ட பலரை பார்ப்பாங்க. ஆனால் அவர் யாரை பார்க்கிற? கூனியை பார்க்கிறார். அவளை கண்டு ஆண்டவர் என்ன பண்ணாரா? அப்பா இப்பதான் எல்லாம் திரும்பி பார்க்கணும். என்னப்பா இவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்கோம், எல்லாம் அவனும் அன்னைக்குதான் புதுசா ட்ரெஸ் எல்லாம் போட்டு சென்ட் எல்லாம் அடிச்சு உட்கார்ந்துருக்கான், தன்னதான் முதல்ல கூப்பிடுவார்னு சொல்லிட்டு ஒருத்தனையும் பார்க்கல. அவர் அங்க தூரத்தில் பார்க்கற அவளை பார்த்து அந்த பெண்ணை அழைத்துக் கொண்டு வா. இப்படித்தான் பர்த்திமையை குருடன் காச்சு. பர்த்திமை குருடன் இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு ஷட் அப் பண்றாங்க எல்லாம், கத்தாதர அவர் போயிட்டு இருக்காரு, டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காரு. எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் தெரியுமா? வாய மூடு. அவன் இன்னும் சத்தமா, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். வாய மூட, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். டக்குனு ஆண்டவர் நின்னார். இவன் அடிக்க போயிட்டானுங்க, அவரை நின்னாரு, திரும்பினாரு. எல்லாம் நினைச்சான் செம கிடைச்சதப்பா, நான் சொல்லி கேளுக்கு ஆண்டவர் திட்டப்படுறாரு. திட்ட போல கிட்ட போல அவனை அழைத்துக் கொண்டு வாங்க. இப்ப எப்படி அழைச்சிட்டு இருந்தமா நீங்க சொல்லுங்க. வாங்க வாங்க, உங்களை ஐயா கூப்பிடுறாரு. இது வரைக்கும் வாய மூடுறான், வாங்க வாங்க ஐயா கூப்பிடுறாரு. இந்த நிலை உங்களுக்கு வரும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை நீங்க வர்ஷிப் பண்றதை பார்த்து பக்கத்து வீட்டுக்காரன் போய் சொல்லலாம், போலீஸ் கூப்பிட்டா 16 டெசிபில்ல தாண்டிடுச்சு, எனவே நீங்க இடத்த மாத்திரம் சொல்லலாம். ஆனால் ஒரு காலம் வரும், தெய்வம் உங்களை கிட்ட அழைப்பார், எல்லாம் நிமிந்து பார்ப்பாங்க. ஏன் மீட்டிங் நடந்தது? சுவிட்சர்லாந்துல. சுவிட்சர்லாந்துல நான் மீட்டிங் நடத்துற போது வர்ஷிப் சும்மா அட்டி, அந்த பாஸ்டர்ஸ் ரெண்டு முடிச்சா சேர்த்து ஒரு பாஸ்டர் சொன்னாரு, பிசாசினம் அடித்து துரத்துவோம்னா. அன்னைக்கு அந்த இது நடக்குது, லவ் பேர் நடக்குது அந்த ஊர்ல. ஏசுபி நாமத பிசாசு எல்லாம் கத்துல கத்துனாங்க. பார்த்தா பிசாஸ் வந்து நோட்டீஸ் ஓட்டிட்டு போயிடுச்சு, போலீஸ் பிசாசு. பார்த்தாக்கா சத்தம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, சேர்ச்சுக்குள்ள நடக்குது. இப்ப நான் சொன்னேன், சரி பாஸ்டர் நம்ம ஜெயிப்போம், கத்தர் இடம். அன்னைக்கு நைட் பார்த்தேன், நானே கண்ணீர் வடிச்சேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் பேர்லிருந்து வரேன், பேர்லிருந்தான் லவ் பீரியட் தொடங்கின இடம், அங்கேயே நான் பார்த்தது இல்லை. அந்த வழியா நாங்கள் கடந்து வீட்டுக்கு போறோம், பார்த்தா கத்தாவே கண்ணால் பார்க்க முடியாத அசுத்த காட்சிகள். ராத்திரி 12 மணிக்கு அவன் மட்டும் கொட்டு அடிச்சுட்டு கலடா பண்ணிட்டு போறான், அதெல்லாம் தாங்கிக்கிறாங்க. ரெண்டு வார்த்தை கத்தர் கொடுத்து பேசினா அவளை தாங்க முடியவில்லை. எவ்வளவு நாளைக்கு இந்த ஆட்டம், இந்த ஆட்டங்கள் அடங்கும். எங்க அம்மா சொல்ல, பம்பரம் ஆடி அடங்குமா? இவன் ஆட்டம் ஆடி அடங்குவான். நாம் எழுப்பி நிற்போம். இப்போது சந்தோஷப்படுகிற நீங்கள் அழுது புலம்புகிறீர்கள், ஆனால் இப்போது அழுது புறம் நான் சந்தோஷப்படுவேன். அல்லது யாமே, நம்ம எல்லாரும் கத்த செய்ய போறாமே. உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் போயிட்டு மலர்ச்சி கத்த கட்டிட்டு வராமே. இப்ப நீங்க ஒருவேளை போராட்டத்தில் இருக்கலாம், இப்ப உங்களை பார்த்து கிண்டல் பண்ணலாம், பைபிள் மவுசும் சொல்லலாம், சர்ச் மவுசும் சொல்லலாம், என்னென்னமோ சொல்லலாம், கவலைப்படாதீங்க. ஒரு காலம் வரும், கத்தர் உங்களை நோக்கி பார்ப்பா. கத்த திருநாமத்திற்கு மகிமை உண்டாது. ஹல்லேலூயாமே. தேவன் அதிசயங்களை செய்யும் தேவனாய் இருக்கிறார். உங்கள் தலைகளை நிமிர்ந்து நடக்கின்ற காலம் வந்தது. ஹல்லேலூயாமே. கத்த பெரிய காரியங்களை செய்வாராமே. அந்த கூனியை கத்தர் பார்த்து முன்ன கலைக்கிறார். அழைச்சிட்டு இவர் என்ன பண்ணுவாரு எல்லாம் எதிர்பார்க்கறாங்க. இங்க தூரத்துலேருந்து கோட்டை இருந்து தெரிவாரு, தடால்னு விழுவான்னு எதிர்பார்த்தாலும் இன்னும் தெரியல. எல்லாம் பார்க்க என்ன என்ன நடக்கு, என்ன நடக்க போகுது, என்ன பண்ண தெரியுமா? தூரத்துலேருந்து டச் சொல்ல, டச் பண்ணார். அழுதியா அவளை பக்கத்தில் அழைத்தாள், தொட்டா. அம்மாடி யோசிப்பார், அவ்வளோ பேர்ல அவளுக்கு தான் அந்த பாக்கியம் கிடைச்சது, வேற யாரையுமே தொடல. அந்த ஊர்ல மற்றாரு யாரையுமே இவ்வளவுதான் தொடர்றாரு. தொட்ட மாத்திரத்திலே நிமித்தா. அல்லதுயா, நீ தொட்டால் போதுமே நிமித்த. கர்த்தர் திருநாமத்திற்கு மகிமைடா. அல்லேலூயாமே. தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் அவள் தொட்டு அவளை நிமிந்த உடனே நான் இமேஜின் பண்றேன், நீங்க என்ன தப்பா நினைச்சு கொள்ள கூடாது. என்ன பைபிள் இல்லாத பா சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்றேன். அவ எப்படி இருந்திருப்பா? பல்விளக்காதவளா, முடியெல்லாம் கோர குறையா, முகமெல்லாம் கோரமா, மனுஷன் காண சைக்காதவளா, அப்படி இருந்துப்பாள. நான் நினைக்கிறேன் என் தேவன் தொட்ட புதுவா அழகிய மாறிட்டேன். ஆமே, நாங்க வாலிபர்கள் ஒரு நிமிஷம் திரும்பி பார்த்திருப்பாங்க, அடப்பாவே இது வரைக்கும் நம்ம நினைச்சோமே. ஆமே, கர்த்தருடனை தொட்டால் அப்படிதான். நான் அஞ்சப்பம் ரெண்டு மீனை கொடுத்து அப்படிதான் யோசிக்கிறேன். அந்த அஞ்சப்பத்தை அம்மா கொடுத்தாங்க, இவர் சாப்பிட்டு இருந்தா அந்த ஒருவேளை சாப்பாடு வருது. ஆனா அந்த ஆண்டவர் கையில கொடுத்தா மத்த இவனும் சாப்பிட்டு இருக்கிறவங்க எல்லாம் சாப்பிட்டு 12 கூட நிறைய வீட்டுக்கு வந்திருக்கு. 12 சீசனையும் ஏய், நீ எல்லாம் அவிசுவாசம் பண்ணல, அவிசுவாசம் பனிஷ்மெண்ட் எல்லாம் ஆளாலும் ஒரு கூடையை தூக்கு, பையன் பின்னாடி மார்ச் பண்ணி சீரு வரிசை எடுத்து வீட்டுல ஒன்று கொடுத்துட்டு வா. அங்க பார்த்தா அம்மா யோசிச்சிருக்கான், இவன் கொடுத்த லஞ்சம் சாப்பிட்டானா, பக்கத்து வீட்டுக்கு அரைஞ்சானான்னு வருத்தப்பட்டு இருக்க போது பார்த்தால் இவன் வருகிறான். பின்னாடி 12 பேர் சீர் கொண்டு வராங்க. அந்த அந்த பாஸ்கெட்ல இருந்த அந்த துணிக்கைகளை வைக்கிறதுக்கு ரெஃப்ரிஜிரேட்டர் கிடையாது. நான் என்னுடைய விசுவாசம் சொல்றேன், அது முழுக்க அவனு தான் சொன்ன. ஏன்னா வந்தது அதை கொடுத்தவன என்ன பண்ணிருமா தெரியுமா? உங்களுக்கு மாசக்கணக்காக சாப்பிட்டுருப்பான். நீங்க கலசத்திலே எண்ணெயை வரவழைத்த தேவன், மாவு குறையாமல் காத்த தேவன் நிச்சயமா இங்கே அற்புதம் பண்ணியிருப்பார். அதுல விசேஷம் என்னன்னா, உலகத்தில் எந்த பேக்கரியிலும் செய்ய முடியாத டேஸ்ட் இருக்கும். ஏன்னா எங்க அப்பாவுடைய கையில் இருக்கு. ஆமீன். கத்திர சோத்ரம் பிரதர்ஸ், உங்கள்கிட்ட ஒரு ரகசியம் சொல்லிட்டு உங்களுக்கு. ஹோட்டல்ல சாப்பிடுறது வீட்டுல சாப்பிடுறது என்ன வித்தியாசம் தெரியுமா? பாஸ்டர் உங்கள்கிட்ட பேசுவேன், பாஸ்டர் டிஃபரெண்ட் கோச்சுக்க மாட்டேன். ஹோட்டல்ல சாப்பிடுறது நமக்கு இவ்வளவு இடங்களை சாப்பிடுறோம் இல்லையா உலகத்தில், இங்கெங்கயோ போய் சாப்பிட்டுருக்கோம். வீட்டுல சாப்பிடுறதுக்கும் ஹோட்டல் என்ன வித்தியாசம்? ஹோட்டல்ல சாப்பிடுறப்ப அதுல மிளகா இருக்கும், காரம் இருக்கும், உப்பு இருக்கும், மஞ்சள் இருக்கும், எண்ணெய் இருக்கும், நெய் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா வீட்டு சாப்பாடு அம்மாவுடைய கை இருக்கும். அதை எவனுமே சப்ஸ்டிட் பண்ண முடியாது. அதனால சுவை மற்றவங்க எல்லாம் எல்லாத்தையும் போடுறாலும் கூட அறுசுவையை கொடுப்பான். இது 7வது சுவை மனைவி கையில தான் இருக்கு. என் தெய்வம் தொட்டார் என்று சொன்னால் நான் நினைக்கிறேன் உலகத்தில் எந்த பேக்கரியும் கொடுக்காத பான். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பிரெட் அது மாற்றப்பட்டு அதே மாதிரி இந்த கூனியை தொட்ட மாத்திரம். ஏன்னா தண்ணியை இவர் வந்து திராட்சை மாற்றம் என்ன சொன்னா, இந்த மாதிரி திராட்சை குடிச்சது இல்லை நானு. அப்ப கூனியை தொட்டோம், தண்ணியை தொட்டோம், தண்ணி மாறுது, கூனியை தொட்ட கூனி மாற மாட்டேன். அப்படி நிமிர்கின்ற போது எல்லா தலைகளும் விருதவளை பார்க்கின்றன. ஏன் அம்மாடி இப்படிப்பட்ட அழகு இவளுக்குள்ளே நுழைந்திருந்தாடா, இப்படிப்பட்ட ஒரு பேரழகு இவளுக்குள்ளே ஒளிந்திருந்ததா, ஓ இப்படிப்பட்ட ஒரு அதிசயம் நடந்துக்க நிச்சயமாய் பார்த்திருக்க வேண்டும் என்றால் என் தேவன் தொட்ட குறை விட்டே குறைய விடுகிறவர் அல்லவே இல்லை. தொட்டா தொலங்கும். ஆமே, என் தேவன் சொன்னால் ஆகும். அவளை தொடுகிறாள், வாழ்க்கையை கம்ப்ளீட்டா மாறி போச்சு. இந்த மாணவிகள் கத்தளி உங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அப்ப இவனெல்லாம் என்ன சொல்றது? ஜபாலை தலைவன் பார்த்து என்ன ஓய்வு நாள்ல போய் அப்படி பண்றது? 6 நாள் இருக்கு. 6 நாள் அப்ப நம்ம எத்தனை 6 நாள் கடந்து போச்சு. எவனா செஞ்சான அவளுக்கு ஒரு ஆறுதல் கூட சொல்லல, ஒருவருமே அவளை கவனிக்கவில்லை. ஆனால் இயேசு வந்து சுகமாக்கின நாள்லே எல்லாம் குறை சொல்றாங்க. ஆனா இயேசு அதை சட்டை பண்ணவே இல்லை. சொல்றாரு, உங்களுக்கா நான் வரலடா, இவளுக்கா வந்தேன். ஆபிராமன் குமார்த்தியாக இவளை பலவீனப்படுத்துற ஆவி நான் நீக்கும்படியே வந்தேன். இந்த ஆவி இதற்கு உங்களால் முடியலையே, நான் அதற்காக தான் வந்தேன். கத்திர சுதா அல்லது யாமே. பாஸ்டர் ஜேக்கப் பெரேரா ஒரு ரகசியத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். அக்கறைப்பட்டு இல்ல அம்பாறை, அம்பாறையில் ஓபன் மீட்டிங்ல அவர் ஒரு காரியத்தை செய்தார். யார் யாரெல்லாம் காது கேட்கலையோ நீங்க வாங்கன்னு ஜோம்னா எல்லாம் காது சுகமாது. அப்ப நான் கேட்டேன், பாஸ்டர் இது எப்படி நடந்தது? அவர் சொல்றாரு, எல்லாம் ஆவி இப்ப ஆவி காது அடைச்சிருக்கு. அது சிஸ்டமிக் டிசார்டர் இல்ல, காதுக்குள்ள அசுத்தாவி அடைச்சிருக்கு. ஆவிய விரட்டினா காது தானா திறக்கும். நிறைய பேர் காது திறச்சு கண்டதிரை பார்த்தேன். இந்த கூனிக்கு காரணம் ஆவி, ஆவி ஆண்ட அடிச்சு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பலருக்கு கூன் என்ன மாதிரி கூன் தெரியுமா அவளுக்கு? ஐயோ பாஸ்டர் என் பிள்ளைய நினைச்சா தலையை நிமிந்து நடக்க முடியல. ஒரு இடத்துக்கு நான் போயிருந்தேன், வேர்ல்டு பேங்க்ல பெரிய ஆபீசர், மனைவி மெடிக்கல் காலேஜ் ப்ரொஃபஸர், பெரிய வீடு எல்லாம் இருக்கு. ரொம்ப அழுதாங்க, பாஸ்டர் எடுக்கா ஜெபம் பண்ணும், என்ன உங்களுக்கு குறை, எல்லாமே நல்லா இருக்கு. அவங்க சொன்னாங்க, எங்க மகளுக்கா ஜெபம் பண்ண. என்ன மகளுக்கு பார்த்தா? 12 வயசு பிள்ளை, அவளை கண்ணீர் எடுத்து பார்க்க முடியல, ட்ரக்ஸ். அந்த வயசுல பாருங்க பிள்ளைக்கு, பாவம், ஒரே மகள், மகனும் இல்ல, ட்ரக்ஸுக்கு அடிமையாகி அவள் அப்படியே கருத்து போய் எலும்புதொன்படியே வரா. நான் அந்த பிள்ளை ஆசத்தை நான் ஜெபிச்சேன், கத்த என்ன தெரியாது, கான்டாக்ட்ல அவர்களோட கூட. ஆனா நான் உள்ள முடிஞ்சு போறேன், எல்லாம் இருக்கு அவங்களுக்கு, பெரிய வீடு, நிறைய காசு, பெரிய நிலை, எல்லாம் இருக்கு. ஒரே ஒரு பிள்ளை, பிள்ளை நிமித்தமாக பெற்றோர் கூனியாகி போனார்கள். இன்னைக்கு எத்தனையோ பேர் பிள்ளை நிமித்தமாக கூனியாகி போயிட்டோம். எத்தனையோ பேர் மனைவி நிமித்தமா கூனியாக, எத்தனையோ பேர் கணவன் நிமித்தமா கூனியாக, கணவன் குடி வெறி அநியாயங்கள் அக்கிரமம் பண்ணி குடும்பத்தை முழுக்க அடிச்சு நிலைக்கு கொண்டு வந்து எப்படியாது எங்களால் தலை நிமிர்ந்து வாழ முடியல. எத்தனை பெண் தாய்மார்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள். ஒழித்து நாங்கள் பார்க்கிறோம். பெரியாதுடல் நானும் ஏவிஎம் ராஜன் அவர்களும் ஊழியம் பண்ணோம். ஏவிஎம் ராஜன் குடும்பத்தார் பாட்டு பாடினாங்க, நான் பிரசங்கிச்சேன். என் வாழ்க்கையில் நான் அதிகமான பேர் ஜெபம் பண்ண, 1000 பேருக்கு மேல ஜெபம் பண்ணி பண்ணுங்க, 1000 கூட்டியிருந்தாங்க, சபத்துக்கு வந்து நின்னாங்க. ஒவ்வொருத்தருடைய கதையை கேட்கற முக்காவாசி என்ன தெரியுமா, என் பொண்ணு கல்யாணம் ஆகல, மாப்பிள்ள குடும்பப்படுத்துறான், வரதட்சணை குடும்பம் வந்துருச்சு. எத்தனை குடும்பம், புருஷன் குடிகாரம், இதான் திரும்பி 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 புருஷன் குடிகாரம், குடும்பத்தை அழிக்கிறான். எவ்வளவு பேருடைய வாழ்க்கையில போராட்டங்கள் அதை பார்த்து ஜெபம் பண்ணி முடிச்சு நானே எக்ஸாஸ்ட் ஆயிட்டேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகள், எத்தனை குடும்பங்கள் தலை நிமிந்து வாழ முடியல, எல்லாம் இருக்கு, ஆனா தலை நிமிந்து வாழ முடியவில்லை. கூனி குறுகி போயிருக்கிறோம். கர்த்தருக்கு அந்த கூனை மாற்ற போறாமே. கர்த்தரை திருநாமத்து ஒன்னே ஒன்னு சொல்லுவாங்க நானே, நீங்கள் ஆலயத்துக்கு அந்த பெண் அன்னைக்கு வரல, அன்னைக்கு ஒரே ஒரு நாள் வரலன்னு வச்சுங்க, எல்லா நாளும் தான் போனேன் போய் என்னத்தை கண்டேன், இன்னைக்கு வேண்டாம் அவள் நின்று தான் என்ன இருக்கும். அந்த அதிசயத்தை, அந்த அற்புதத்தை மட்டுமல்ல, இந்த வேதத்தில் ஒரு இடத்தை அவள் இழந்திருப்பாள். இன்னைக்கு பாருங்களேன், இந்த வேதத்தில் அவளுக்கு ஒரு இடம் வந்துருச்சு. யோசிச்சு எவ்வளவு பெரிய காரியம் இல்ல, வேதத்தில் அவளுக்கு ஒரு இடம் வந்து விட்டது. எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் காலேஜ் விட்டு வெளியே வரேன், காலேஜில் இப்போ நான் டீச் பண்ணி கொண்டிருந்தேன். நான் வந்தபோது என்னுடைய மாணவர் ஒருவர் ஒரு கவிதை எழுதி படித்தார். அவர் தெரியும் நான் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாக ரிலிஜியஸ்ன்னு சொல்லி, எம்ஏ மாணவர். அவர் எழுதினாரு, 2000 வருஷத்துக்கு முன்பாக நீ பிறந்திருந்தால் இயேசுவோடு உன் சரித்திரம் எழுதப்பட்டிருக்கும், ஆனால் நாங்கள் உன்னை சந்தித்திருக்க முடியும். அப்படிதான் ஆரம்பிக்குது அது. அந்த கவிதையை விட்டுருங்க நீங்க, நான் ஒரே ஒரு காரியம் என் உள்ளத்தை தொட்டது, ஆண்டவரோடு கூட நம்முடைய சரித்திரம் எழுதப்பட்ட எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அது எனக்கு கிடைக்கல, நம்ம யாருக்கும் கிடைக்கல, கூனிக்கு கிடைச்சிச்சு. கூனிக்கு கிடைச்சிச்சு. கூனிக்கு அழகு இல்ல, ஆஸ்தி இல்ல, அந்தஸ்து இல்ல, சுற்றம் இல்லை, பெற்றார் யாருமே இல்லை அவளுக்கு. உலகமே அவளை வெறுத்து குப்பை கொடையில போட்டிருக்கு. ஆனால் அவள் சரித்திரம் இங்கே இயேசுவோடு எழுதப்பட்டிருக்கு. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. இந்த நாளில் உங்கள் சரித்திரம் கர்த்தருடைய ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்பட போகிறது. ஆமென். நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நாம் கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நீங்க நல்லவங்க ஆண்டவரே ராஜா, என் வாழ்க்கையை நீங்க மாற்றீங்க, என் வாழ்க்கையை நீங்க மாற்றீங்க ராஜா. நீ தொட்டால் போதும் ஆண்டவர், என் வாழ்க்கை சுகமாய் மாறும் என்று சொல்லி நாம் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்நாள் முழுதுமாய் புதிதாய் மாற்றுகிற தேவன் அவராக இருக்கிறார். இந்த நாளில் உங்களை மாற்றும்படியாக உங்களுடைய இங்கே அழைத்து வந்திருக்கா கத்தடி திருநாமத்திற்கு மை உண்டாது. ஆமே. நம்ம எல்லாம் கத்த நோக்கி எல்லா கண்ணில் மூடி இருப்போம். கண்ணில் மூடி இருக்கும் போது மியூசிக் தீவாங்க. கண்ணில் மூடி இருக்கும் போது நாம் கத்த நோக்கி நாம் ஜெபிக்க போயிடும். ஹல்லேலூயா. இது கடைசி நாள். நான் கொஞ்சம் நேரத்தில் கடந்து இந்த நைட் ஃபிளைட் எடுத்து ட்ரெயின் எடுத்து நான் போகணும். ஆனால் ஒன்றே ஒன்று நான் ஒரே ஒரு விரும்புகிறேன், இந்த தருணத்தை நீங்கள் இழந்து போகாதீங்க. அந்த கூனி அந்த ஒரு நாள் அங்கே வரவில்லை என்று சொன்னால், வந்தவள் இயேசு தன்னை கூப்பிடுகிற வரைக்கும் இல்லாமல் பாதியில் போயிருந்தான்னா இந்த ஆசீர்வாதம் போயிருக்கும். இன்றைக்கு பாருங்கள், கூனி அவள் நிமிர்ந்தது மட்டுமல்ல, இன்றைக்கு நிமிர்ந்து நின்று உலகம் முழுக்க புல்பீட்ல பலருக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கா. அவளுடைய சரித்திரம் உலகம் முழுக்க சொல்லப்பட்டு கொண்டு வருகிறது. அதிருத்தமா எத்தனையோ கூனிகள் நிமிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கர்த்தருடைய வாழ்க்கை அப்படியே மாற்ற போற. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீஸ். ஹல்லேலூயா. தேங்க்யூ டா. எல்லாம் கண்ணு முடியிருப்போம். தேங்க்யூ ஜீஸ். ஹல்லேலூயா. போராடுங்க. தேங்க்யூ டா. ஹல்லேலூயா.
போராடும் என் நெஞ்சமே, புகழிடம் மறந்தாயோ, பாராடும் இயேசு உண்டு பதராதே மனமே. போராடும் என் நெஞ்சமே, புகலிடம் மறந்தாயோ, பாராடும் இயேசு உண்டு மறவாதே மனமே. நடந்ததை நினைத்திரினும் கண்ணீர் வடிக்கின்றாயோ, கடந்ததை நினைத்து தினம் கண்ணீர் வடிக்கின்றாயோ, நடந்ததெல்லாம் நன்மைக்கே. நன்றி நன்றி சொல்லு, நடந்ததெல்லாம் நன்மைக்கே. நன்றி நன்றி சொல்லு ஆனந்தம் பேரானந்தம் என் நண்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் பேரானந்தம் என் நண்பரின் திருப்பாதத்தில். போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ, பாராடும் இயேசு உண்டு கலங்காதே மனமே, பாராடும் இயேசு உண்டு கலங்காதே மகனே. வரும் கால பயங்கள் எல்லாம் வாட்டுதோ அனுதினமும், வரும் கால பயங்கள் எல்லாம் வாட்டுதோ அனுதினமும், கரம் நீட்டும் இயேசுவைப்பா கரை தீர்க்கும் துணையவரே, கரம் நீட்டும் இயேசுவைப்பா கரை சேர்க்கும் துணையவரே. சேர்ந்து பாடுவோம். ஆனந்தம் பேரானந்தம் என் அருணாதர் சமூகத்திலே, ஆனந்தம் பேரானந்தம் என் அருணாதர் சமூகத்திலே. போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ, பாராடும் இயேசு உண்டு பதராதே மனமே, பாராடும் இயேசு உண்டு பதராதே மனமே. ஹல்லேலூயா.
அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த செய்தி நீங்க கேட்டீங்க. நான் உங்களுக்காக கொஞ்ச நேரம் ஜெபத்துக்காக தான் நான் சீக்கிரம் முடிச்சேன். ஜெபிக்க போயிடும்.
எத்தனையோ ஆராதனைக்கு போயிருக்கல. அன்றைக்கு அவள் வரும்பொழுது அவள் நினைத்திருக்கப்பட்டால் இப்படி இயேசு ஒருவர் என்னை சொத்தமாக்க வேண்டும், வாழ்வில் ஒரு அற்புதம் நடக்கப்பட்டு. ஆனால் வளவு போல் அவள் ஆராதனைக்கு வந்திருக்க, அன்றைய ஆராதனை அவள் மிஸ் பண்ணி இருப்பாளா இருந்தால், அன்றைக்கு ஆலயத்துக்கு வராமல் அவள் இருந்திருப்பாளா இருந்தால், ஒருபோலே அவள் அற்புத சுகத்தை பெறாமலே போயிருக்க. ஆலயம் என்றது எவ்வளவு முக்கியம், ஆராதனை என்றது எவ்வளவு முக்கியம். ஆகவே சிறு சிறு காரியங்களுக்காக நாம் ஆண்டவுடைய ஆராதனைக்கு நாம் தவறப்படக்கூடாது. ஒவ்வொரு ஆராதனைகளையும் நாம் சமூக கொடுக்கும். நம்முடைய வாழ்வில் ஒரு அற்புதம் நடக்கணும் என்பதற்காக அல்ல ஆராதனைக்கு வாரு. நம்முடைய வாழ்வில் ஏதாவது ஒரு நன்மை நடக்கணும் என்பதற்காக மட்டுமல்ல நாம் ஆராதனைக்கு வாரு. நாம் ஆண்டவரை தொழுது கொள்வதற்காக, தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்காக நாம் வரணும். தேவனை மகிமைப்படுத்துவதற்காக சபை கூடுகிறது. தேவனுடைய நோக்கப்படி சபை கூடுறது, தேவனுடைய திட்டப்படி சபை கூடுறது. அவை ஆராதனைகள் நாம மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏதாவது சிறிய சிறிய காரணங்கள் நாம் ஆராதனை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஆராதனை ஆண்டவர் எழுந்தெழுகிறார். தேவனுடைய பிரசனம் நமக்கு முக்கியம். 18 வருஷமாக எல்லாராலும் கவனிக்கப்பட்டவள் தான், பலத்தை இழந்தவள் தான், உறவு உற்றார் எல்லாரும் அவளை கவனிக்கவில்லை தான். அந்த ஆண்டவரே அவளை கவனித்தார், அவருடைய வாழ்வில் அற்புதம் செய்தார், வாழ்க்கையை மாற்றினார். இப்பொழுது அவள் கூடியல் வாழ்க்கையை மாற்றுகிற ஆண்டவர் இயேசு. அன்றைக்கு எவ ஆலயத்தில் பிரவேசித்த அதே இயேசுதான் இன்றைக்கு நம் மத்தியில் எழுந்தடைகிறார். ஹல்லேலூயா. காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், ஆண்டவர் இயேசு ஒருபோது மாறுவதில்லை. ஆண்டவருடைய நாமத்துக்கு பயப்பட்டார் இயேசு கிறிஸ்து. நேற்று விட்டு வேண்டும் மாறாது. கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்பட்டார்.